رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح أن تدخلوا بيوتا غير مسكونة فيها متاع لكم والله يعلم ما تبدون وما تكتمون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற மத்துணை இவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பை இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது கியாமத் நாள் வரை பொருந்தி கொள்வாயாக. யாரெல்லாம் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக யாரெல்லாம் எங்களை ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் மரணிக்கிற நேரத்தில் யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் உரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரின் மொழிகளை பற்றியும் யாரெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை, மதாரிஸுகளை, ஜாமியாத்துகளை, அந்த பகுதிகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யாரெல்லாம் நீயே பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, தாபீன்களுடைய செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக ஆக்கித் தருவாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, இதிலிருந்து இல்மி இஸ்திஃபாதாக்கள், இல்மி பயன்களை அடைவதற்கு யாரெல்லாம் நீ உதவி புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், படிக்க வையுங்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிய வையுங்கள், அதை அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்பாட்டுக்குரிய காரியங்களாக ஆக்கித்தாருங்கள் என்று எந்த சூறாவை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டினார்களோ, இந்த சமூகம் அதை உள்வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, குறிப்பாக குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்களோ, அந்த சூறாவினுடைய விளக்கத்தை அவருடைய மிகப்பெரிய கிருபையினாலும் அருளினாலும் போன ரமபானில் இருந்த ஒரு 50 வாரங்களுக்கு 60 வாரங்களுக்கு குறையாமல் அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துகிற, குணநல மேம்பாடு என்று சொல்லப்படுகிற, கேரக்டரிக்கல் கேரக்டர் பில்டிங் என்று சொல்லப்படுகிற, சமூகம் சார்ந்த நிலையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனிடத்தில் இருக்கிற நோய்கள் அது எங்கிருந்து உருவாகிறது, அதை களைவதற்குரிய வழிகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹு தஆலா பேசியதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக இன்றைய காலம் நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டில் எந்த ஒரு மீடியாவையும் எந்த ஒரு மாஸ் மீடியாக்களை நம்பி இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை குறித்து கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு காட்டித்தந்த வழிகளை, நிறைய செய்திகளை இந்த சூராவின் ஊடாக நாம் படித்து கொண்டோம். அதிலே குறிப்பாக மனித குலத்தை சீரழிக்கிற, மனித குலத்தினுடைய கண்ணியத்தை, மாண்பை கெடுக்கிற விபச்சாரம் என்று சொல்லுகிற அந்த பொருளை குறித்து அல்லாஹ் நீண்ட தகவலை, அதனுடைய அடிப்படையை, அந்த நோயினுடைய ஆரம்பத்தை, அதனுடைய வேரை குறித்தெல்லாம் இந்த சூராவிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தந்தார். அதிலே குறிப்பாக கடந்த வாரத்தில் ஒரு சமூக ரீதியான நிலையில் அந்த நோயை எப்படி எதிர்கொள்ளுவது என்பதை குறித்து அல்லாஹ் சில செய்திகளை நமக்கு சொன்னான். ஒவ்வொரு ஒரு சமூகம் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுவதற்கு, தன்னை மேம்பட்ட சமூகமாக ஆக்கிக் கொள்ளுவதற்கு எல்லா நிலைகளிலிருந்தும் அந்த ஆயத்துகள் உள்வாங்கப்பட வேண்டும். அவர்கள் வாழுகிற சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையோடு சேர்த்து இந்த ஆயத்து எந்த நோக்கத்தை சொல்லித்தருகிறது என்பதை புரிந்து தாங்கள் தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற பாதையில் முதலாவதாக இந்த நோயை அல்லாஹ் களைவதற்கு சமூக ரீதியான சில தீர்வுகளை சொன்னான். சொசைட்டி பேஸ்டு சொல்யூஷன், சமூகம் சார்ந்து சில அதன் தீர்வுகள். அதில் அல்லாஹ் சொன்னான், எந்த கருத்தை யார் வாயிலிருந்து நீங்கள் கேட்டாலும் உடனே அதை அப்படியே ஆமோதிக்கிற அந்த குணம் மோசமானது, ஆகவே நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படியெல்லாம் இருந்திருக்காது, அவர் நல்லவர்தான் என்ற அந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லுகிற அந்த நல்ல சிந்தனை, நேர்மறை சிந்தனையை குறித்து அல்லாஹு தஆலா முதலிலே சொன்னான். சொசைட்டி பேஸ்ட், ஒரு மனிதனை சொசைட்டி மட்டும், சமூகம் மட்டும் திருத்தி விடுமா என்று கேட்டால் இல்லை. அவனை வளர்த்தெடுக்கிற, வார்த்தெடுக்கிற, அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களும், அவனோடு அண்டி இருக்கக்கூடிய அவனுடைய சொந்த பந்தங்களுடைய குணங்கள் அவனின் மீது அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால் அடுத்து அந்த மனிதனை உருவாக்குகிற அவனுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஒரு டொமஸ்டிக் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்த லெவல் சொசைட்டி தாண்டி உங்களுடைய குடும்ப ரீதியாக ஒரு மனிதன் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், கொஞ்ச நாளைக்கு இருந்தோம், சம்பாதிச்சோம், நம்மளும் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸாக இருந்தோம், ஒரு வீடு வாங்கினோம், ஒரு கார் வாங்கினோம், மூத்தா போயிட்டோம் அப்படிங்கிற அடையாளம் ஒரு முஸ்லீமுக்கு இல்லை. அப்படியெல்லாம் சாவுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதிக்கவும் இல்லை. அவனுக்கென்று சில வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் அவன் இப்படித்தான் வாழ வேண்டும். அவன் வாழ்வதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு சில காரியங்களை அவன் விட்டு போக வேண்டும். காலம் காலமாக கடைசி காலங்கள் வரை அந்த முஸ்லீம்கள் இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. ஆனால் ஏனோ அநீதம், ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி, இறைவனும் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் குரானும் ஹதீஸும் எந்த வார்ப்பெடுப்பில் நம்மை வார்த்தெடுத்து எந்த வளர்ப்புகளை இந்த சமூகத்தில் தாக்கமாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கு நேர் எதிர்மறையான தாக்கத்தை இந்த சமூகம் இன்றைக்கு உலக அலங்கிலே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. மாறி மாறி அதற்கு நேர் எதிரான, குரானுக்கு நேர் முரணான தாக்கங்களை, அதாவது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் அப்ரோச்சில் யாரை பார்த்தாலும் முஸ்லீம் என்று சொன்னால் கொஞ்சம் விலகி போகிற, கொஞ்சம் அவருடைய பெயரை கேட்டால் யோசித்து வைக்கிற, இப்படிப்பட்ட தாக்கங்களுக்கும் இந்த குரானினுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இன்றைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இது ஏதோ அஜரத்துக்கு, அவனுக்கு இவனுக்கு எவனுக்கும் கிடையாது, பர் இண்டிவிஜுவல், ஒவ்வொருவருமே இன்றைய காலத்திலே நாம் முஸ்லீமாக வாழுவதற்கு குரானும் ஹதீஸும் சொல்லித்தந்த அடிப்படையில் நான் முஸ்லீமாக வாழுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி படி நான் என்னை நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டத்தில் இன்றைய முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோய்க்கான அல்லது இந்த சிரமத்திற்கான அல்லது இந்த இஷ்யூக்கான அடிப்படையான காரணம் இந்த சமூகம் குரானை விட்டு வெகு தூரமாக பயணித்ததுதான். இதை முன்னாடி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லது எதை பெருமானார் நமக்கு அந்த சமூகமாக ஆக்கி தந்தார்களோ அதை எடுத்திருந்தால் இந்த நிலைமை ஒரு காலமும் வந்திருக்காது. ஏன்னா இவ்வளவு தூரம் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி போய் வெற்றி கொண்ட போதும் கூட எந்த சமூகமும் இஸ்லாமியர்களை பார்த்து அப்படி கை நீட்டி இதுவரை கேட்ட வரலாறுகள் இல்லை. நம்ம ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நாம் நம்மையே சில நேரங்களிலே சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் இந்த மரபில் அல்லது இந்த வழியில் தவறாமல் நாம் நடக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிற கட்டாயத்தில் கடமையில் இந்த சமூகம் இருக்கிறது. அதில் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரீதியான சில மாற்றங்கள், அதை குறித்து விரிவாக நாம் பல வாரங்களிலே பேசிவிட்டோம். இன்றைக்கு குடும்ப ரீதியான மாற்றங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவன், ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை, ஒரு ஆணை பெண்ணை உருவாக்குகிற முறையை குறித்து அல்லாஹு தஆலா இதில் பேசுகிறான். அதில் நம்ம போன வாரம் சில கருத்துக்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டோம். உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால், உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளுக்குள், அதாவது கணவன் மனைவி அறையை தவிர மற்ற இடங்களுக்குள் நீங்கள் உள்ளே பிரவேசித்தால், நீங்கள் அங்கே இருப்பவர்களிடத்திலே அனுமதி பெற்றே பிரவேசிக்க வேண்டும், உள்ளே நுழைய வேண்டும் என்ற கருத்தை மிக வலுவாக, மிக ஆழமாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகிறான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, அதுல முதல்ல போடக்கூடிய வார்த்தையே ஈமான் கொண்டவர்களே, ஆண்களை பார்த்து நேரடியாக பேசுகிற வார்த்தை. இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஆணாக இருந்தால், இஃப் இட் இஸ் ஏ ஜென்ஸ், அப்ப அவர் போய் டோரை தட்டணும், பெண்களை பார்த்துருவாரு அப்படிங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்ல இல்ல, இந்த ஆயத்தை குறித்து மிக விரிவாக எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த ஆயத்திலே எந்த சட்டத்தை இறைவன் சொல்லி இருக்கிறானோ, ஒரு ஆண் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது முதல்ல நாக் த டோர், கதவை தட்டணும், சலாம் சொல்லணும், அனுமதி கிடைத்த பின்னே உள்ளே போக வேண்டும் என்ற எந்த சட்டம் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய வரமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இதே சட்டம் கொஞ்சமும் குறைவில்லாமல் பெண்ணுக்கும் பொருந்தும். பெண்ணுக்கும் இதே சட்டம் பொருந்தும். ஒரு பெண் தன் அல்லாத தன்னுடைய கணவன் அல்லாத அடுத்த வீடுகளுக்குள்ளே நுழைய நினைத்தால், தாப்பனாருடைய வீடோ, சகோதரருடைய வீடோ, மகனுடைய வீடோ, அல்லது மகளுடைய வீடோ, எந்த வீட்டிற்குள்ளே, அல்லது யாருமே இல்லாத இன்னொரு அந்நியருடைய வீடுகளுக்குள்ளே ஒருவர் நுழைய நினைத்தால், அந்த பெண் ஏதாவது ஒரு வழியில் அந்த வீட்டிற்குள்ளே போகலாம் என்பது அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமானாருடைய காலத்திலே பெருமானாருடைய கூட வாழ்ந்த அந்த அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களிடத்திலே மற்ற பெண்கள் உள்ளே நுழைந்தால் அனுமதி பெற்றே உள்ளே வந்தார்கள். ஒரு உதாரணம் இல்லை, ஆயிரம் உதாரணம். உம்மு ஐயாஷ் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி அடிக்கடி அன்னை ஆயிஷாவை பார்க்கறதுக்கு வருவாங்க, சந்தேகம் கேட்கறதுக்கு, அல்லது சும்மா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போகலான்னு. இப்போ நம்ம வீடுகளில் நடக்கும்ல, பக்கத்து வீட்டிலேருந்து அடுத்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறது, சாயங்கால நேரங்களில் இப்படி போகக்கூடிய அந்த வழமையான சில நிலைகள் இருக்குல்லவா. சில ஊர்லலாம் இதை வந்து ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்காங்க, இந்த இப்படி இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது, இட் இஸ் எ ட்ரெண்ட். முஸ்லீம் சமுதாயத்தில் அது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது, குறிப்பாக கீழக்கரை, காயல்பட்டினம் போன்ற ஊர்களில் மகரிப் தொழுது பின்னாடி ஒரே பொம்பளைங்க கூட்டம் கூட்டமாக இங்கேருந்து அந்த சச்சா வீட்டுக்கு போவோம், அங்கேருந்து மாமா வீட்டுக்கு போவோம், இப்படி கூட அங்கே போயிருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருது. இதில் அந்த கிதாபுகளில் எழுதுறாங்க, அப்படி ஒரு பெண் அடுத்த வீட்டிற்கு சென்றால் அன்னை ஆயிஷாவிடத்திலே அனுமதி பெறாமல் உம்மு ஐயாஷ் வீட்டிற்குள்ளே வந்ததே கிடையாது. ஒன்று உள்ள வந்து சந்தேகம் கேட்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அன்னை ஆயிஷாவை அழைத்து வீட்டினுடைய முன்பகுதிகளில், இன்றைக்கு இருக்க நம்ம போர்டிகோ அப்படின்னு சொல்றோம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மஜ்லிஸ்னு அரபுகள்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வெளிப்பகுதியில் ஒரு பெரிய கட்டடம் கட்டி வச்சிருப்பாங்க. அரபு நாட்டில் போயிருந்தவங்களுக்கு அதிகமாக தெரியும், வீட்டினுடைய வெளிப்பகுதியில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதில் ஏசி இருக்கும், எல்லாம் யார் வந்தாலும் வீட்டில் உள்ளவங்க அங்கே போய் அவங்கள சந்திச்சுக்குவாங்க, அதோடு அவங்க போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. வீட்டு தன்னுடைய மனைவி மக்கள் இருக்கிற பகுதிக்கு அரபுகள் அனுமதிக்க மாட்டார்கள், அதுக்கு பேர் மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸில் பெண்கள் அவர்களை அழைத்து வந்து சந்திப்பதாக இருந்தாலும் அனுமதி கேட்டே செல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய ஷரியத்தினுடைய வழிமுறை. இதை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது அந்த கிதாபில் எழுதும்போது எழுதுறாங்க, இதை ஒருவர் தேவையா அப்படின்னு நினைச்சா, அல்லது இதெல்லாம் காலத்துக்கு தோது வருமா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர் இஸ்லாமிய சட்டத்தை விட்டு வழுகி போகிறார் என்ற அர்த்தம். இப்ப இதனால் ஏற்படக்கூடிய இடர்களை இந்த சமூகம் சந்திக்கும்றாங்க. அது ஒரு பார்ட்டா இருந்தாலும் சரி, இது சின்ன விஷயம் தானே, ஒரு செருப்பு மாற்றுறதுல இப்படித்தான் மாற்றணும்னு பெருமானால் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஒருவர் விட்டு விட்டார் என்று சொன்னாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், முழுக்க முழுக்க பெருமானாரை உள்வாங்குகிற வரை தான் இந்த சமூகம் வெற்றி பெறும். அடுத்து அப்படி இல்லை, வி ஆர் இன் டேமேஜ், எரா ஆஃப் டேமேஜ், கீழே போகக்கூடிய அந்த காலத்திற்கு தானாக நாம் நம்மளை நாமே ஆக்கிக் கொள்வோம். அதனால இது என்ன சாதாரணமான விஷயம், அந்த கிதாபில் தெளிவாக எழுதுகிறார். இதெல்லாம் முடியுமா, ஒவ்வொரு நேரமும் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட நான் வரலாமா போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிற்கிறதுக்கு, இது என்ன ஆஃபீஸா, அலுவலகமா, அல்லது இதா, இது வந்து இட் இஸ் நாட் ஏ மொராலிட்டி, இது ஒரு இதாகவே தெரியலையே அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஏ மொராலிட்டி, இதுதான் ஒரு கரெக்டான ஒரு சமூக பாங்கான நிலை. ஏன் அப்படின்னு கேட்டால், வீட்டில் இருப்பவர் சில நேரங்களிலே நீங்கள் பார்க்க விரும்பாத நிலையிலே இருக்கலாம். பார்க்க விரும்பாத நிலை அப்படின்னு சொன்னால், அது தவறான நிலை அப்படிங்கிறதல்ல, ஒருத்தர் லுகா தொழக்கூடிய நிலை இருக்கும், பதினோரு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து யாரிடத்திலும் அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். லுகால் தொழுகிறது அந்த பதினொன்றரை மணிக்கு ஜவாலுடைய நேரத்தில் ஒருத்தர் வளமையாக தொழுகிறார், ஒரு நாலரை காயத்து ஆறரை காயத்து தொழுகக்கூடிய பண்பாடு. இப்போ இவர் போய் கதவை தட்டி அவர் பிள்ளை அல்லது மனைவிகள் வந்து திறந்து உள்ளே போனாங்கன்னா அவர் ஆஜியார் தொழுகிட்டு இருக்காருன்னா அவர் அதை சங்கோஜமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சில பணிகளை சில பேர் வீடுகளிலே அந்த வேலையை இவர் செய்வாரா, இவர் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஆளாச்ச விஐபி ஆச்ச அப்படின்னு இவரை நம்ம நினைச்சு வச்சுருப்போம். ஆனால் அவர் வீடு கூட்டுகிற பழக்கமும் ஒருத்தருக்கு இருக்கலாம். வீட்டை சுத்தப்படுத்துறது பெருமானாருடைய சுண்ணா. பெருமானார் பால் கறப்பாங்க, வீட்டை கூட்டுவாங்க, செருப்பை தொடப்பாங்க, செருப்பு பிஞ்சிருந்தா தப்பாங்க. இதை பூரா ஒரு மனுஷன் பெருமானார் செஞ்சாங்க அப்படின்னு செஞ்சா இட் இஸ் எ சுண்ணா. இது செய்யறதுல எந்த கிரேடும் குறைஞ்சு போயிடாது, விஐபியினுடைய அந்தஸ்தெல்லாம் குறைஞ்சிடாரு. ஆனால் அவர் வீடு கூட்டுகிற பழக்கம் சுத்தப்படுத்துகிற பழக்கம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா வெளியிருந்து ஒருத்தர் கதவை திறந்து பார்த்துட்டு என்னையா வீட்டை கூட்டிகிட்டு இருக்காங்க, வீட்டை இவ்வளோ பெரிய ஆள் ஒரு ஆள் போட்டு கூட்டலாமே வீட்டை இப்படின்னு நினைப்பாங்கன்னா இது மாதிரி அசௌகரியங்களை இஸ்லாம் ஏற்படுத்த விரும்பவில்லை. இது ரெண்டு பேருக்குமே சிரமம். இதை பார்த்தனால இவருக்கும் சங்கோஜம், அவருக்கும் நம்மளை இப்படி பார்த்துட்டாங்களே அப்படின்னு ஒரு சங்கோஜ நிலை ஏற்பட்டு விடலாம் என்பதற்காக வேண்டி இந்த நிலைமையை முற்றிலுமாக இஸ்லாம் தடுக்கிறது. இதுதான் அந்த செய்தியில் நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, போன வாரம் இதை இந்த செய்தியை சொல்லலை, அதில் முதலாவது பெண்கள் ஆண்கள் அனுமதி கேட்பதை போன்றே பெண்களும் அனுமதி கேட்க வேண்டும், இந்த சட்டத்தை இந்த சமூகம் உள்வாங்க வேண்டும், இது குர்ஆன் நமக்கு சொல்லித்தருகிற வழிமுறையும் வழிகாட்டுதலும். அப்போ அப்படி அனுமதி வாங்கி உள்ளே போகிற போது உங்களுக்கு அனுமதி தராவிட்டால் தரப்படாவிட்டால் நீங்கள் திரும்பிவிட வேண்டும் என்ற அந்த செய்தியும் மிக அழகான செய்தி இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு சலஃபு சாலிஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னே வந்த ஒரு தோழர், அவங்க சொல்றாங்க குர்ஆனுடைய எல்லா நடைமுறைகளையும் சாத்தியங்களையும் செய்து பார்க்க வேண்டும் என்பது எனது ஆசை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே ஒரு ஹதீஸை புதுசா நம்ம படிச்சோம் அப்படின்னா அன்னைக்கே அதை அமல் செஞ்சு பார்த்துடணும் அன்னைக்கே. ஏன் அப்படின்னு கேட்டா நாளைக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக கியாமத்தில் நிறுத்தி நம்மளை கேட்கும்போது இந்த செய்தி உன் காதிலே பட்டது, இதை அமல் செஞ்சியான்னு கேட்பான். அப்போ குற்றம் பிடிக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரு தடவைனாலும் செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முறை. அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். துபாயில் ஒரு நாள் இதே மாதிரி தஃப்சீரில் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், பெருமானார் அவர்களுடைய ஒது செய்கிற நிலை இருக்கிறதே, அது நம்ம சின்ன பாட்டில் தண்ணி குடிக்கிறோம்ல, சின்ன பாட்டில் இது இல்லை, அந்த சின்ன பாட்டிலில் பெருமானார் ஒது செஞ்சிருவாங்க அப்படின்னு வருது. அந்த அந்த அரபுகளுடைய அளவில் அந்த அளவை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 250 மில்லி தான் சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா, அது நம்ம கல்யாண வீடுகளில் வைக்கிறாங்கல்ல, அதில் பெருமானாருடைய ஒது இருக்கும், ஒரு முத்து அப்படின்னு கணக்கு வருது. ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஒருத்தர் பக்கத்தில் வந்து நான் போய் ஒது செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அவர் கேட்டார் ஏன்ப்பா தண்ணியை போட்டு இப்படி அள்ளி இறங்கிறேன். நான் கேட்டேன் ஒது செய்யணும்ல, அது கரெக்டாக செய்யணும்ல, என் தொழுவை கூடணும்ல, சரியான வார்த்தை, என் தொழுவ கூடணுமா வேணாமா, கரெக்டாக நான் செய்யணும்ல. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, உன்னை விட சிறந்த பெருமானாருக்கு ஒரு முத்து ஒரு பாட்டில் டம்ளர்ல ஒது செய்ய முடிஞ்சு, ஒரு பெருமானார் தன்னுடைய ஒதுவை எப்படி எதிர்பார்த்திருப்பார்கள், அப்போ அவங்களால முடிஞ்சு அப்படின்னு சொன்னா உன்னால ஏன் அது முடியாது, யூ ஹாவ் டு பிராக்டிஸ், நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸ்ல வருகிறது, 2.5 லிட்டர் தண்ணியில பெருமானார் பெருந்தொடக்கூடிய குளிப்பை குளித்து விடுவார்கள். 2.5 லிட்டர் தண்ணி தான் குளிப்பு கடமையான நிலையில் பெருமானார் 2.5 லிட்டர் தண்ணியில தன்னுடைய குளிப்பையே குளித்து முடித்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ஹதீஸ். இது அரபு நாடுகளுடைய, நமக்கு இன்னைக்கு 2.5 லிட்டர்ல கையை கூட கழுவ முடியாது. நம்மளால கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பழகிட்டோம், மென்டலி நம்ம ஒரு நிலையிலே பழகிட்டோம். ஆனால் அந்த நாட்டில் பெருமானார் வச்சாங்க. இதை ஒரு நாள் ஹதீஸ்ல சொன்ன உடனே துபாயில் ஒருத்தர் என்ன செஞ்சார், போய் அதில் தண்ணியை மொண்டு அந்த 2 லிட்டர் 1.5 லிட்டர் பாட்டிலில் அந்த 250 மில்லி பாட்டிலில் ரூமில் போய் ஒது செஞ்சு பார்த்துட்டு பயான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு தான் போயிருக்கேன், ஃபோன் அடிக்கிறது அதுதுங்க, இது முன்னாடி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன், கரெக்டாக ஊற்றிருந்தா கால் கழுவிருக்கலாம் உங்களுக்கு, கொஞ்சோண்டு கால் பட்டினோம் கழுவ முடியல அப்படின்னு அடிக்கிறார். உடனே அடிக்கிறார் எனக்கு ஃபோன், எனக்கு முதல்ல ஒன்றுமே விளங்கலை, யாரா நமக்கு பேசுகிற அபசுரார், நீங்கள் அதை அதிகம் சொன்னீங்கல்ல, அதை செஞ்சு பார்த்தேன், காலில் லேசாக ஒரு பகுதி மட்டும் கழுவ முடியாமல் போச்சு, முன்னாடி கையில் கம்மியாக ஊற்றிருந்தா காலை கழுவிருக்கலாம். அப்போது நடைமுறை சாத்தியம் இல்லாதது இஸ்லாம் என்றைக்குமே சொல்லலை. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவைனாலும் அதை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது அதை ஒரு ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அதை ஓதிப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அபூதாவூதில் ஒரு கிதாப் இருக்குது, கிதாபுல் அஜய்யா, பெருமானார் கேட்ட துவாக்கள், ஒரு தனி ஒரு தொகுப்பை தொகுத்துருக்கார். எல்லா கிதாபுகள்லையுமே துவாக்கள் உண்டு. நம்ம தனியா கிதாபுல் வதாயிஃப், கிதாபுல் அத்ஐயா, நிறைய கிதாபுகளை நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த இமாம் நாதிரான சில துவாக்களை ஒன்னா தொகுத்திருக்காரு. தொகுத்து அதுல வந்து பெருமானார் இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா பசங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவேன், இந்த துவாவை படிச்சு முடிச்சுட்டு ஒரே நாள்ல ஒரு தடவை ஓதிருங்க சுத்தமா. என்ன கிட்டத்தட்ட ஒரு 150 ஹதீஸ் இல்லைன்னா 200 ஹதீஸ் பக்கத்துல அந்த துவா வருது. அவ்வளவுதையும் உட்கார்ந்து ஒரு நாள் ஓதிரு அல்லது ரெண்டா பிரிச்சு ஒவ்வொரு நாள் ஓதிரு. கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த துவாவை நபி கேட்டாங்க நானும் கேட்டேங்கிற வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த படித்து விட்டு அந்த துவாவை கேட்காத குறைபாடு நம்மிடத்திலே இருக்கும். இப்ப 1400 வருஷத்துக்கு பின்னாடி நம்மளே இப்படி சிந்திக்கிறோம்னா பெருமானாருடைய ஒட்டிய காலம் அடுத்தடுத்த காலத்தை வாழ்ந்த மக்கள் எப்படி சிந்திச்சிருப்பாங்க? அப்போ ஒரு செலப் எழுதுறார், இந்த குர்ஆன் சொன்ன இந்த செய்தியை நான் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டி 3 தடவை நான் உள்ளே வரலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், நான் உள்ளே வரலாமா, இன்னைக்கு இல்லை காலிங் பெல் அடிச்சு நம்ம அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரலாமா உள்ளே வரலாமான்னு. அவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னிடத்துல வராதிங்க போங்கன்னு சொல்லுவாங்க, நான் திரும்பி போயிடலாம். என்ன கேட்டால் குர்ஆன் சொல்லுகிறது 3 தடவை நீங்கள் அழைத்து பதில் சொல்லப்படாவிட்டால் அல்லது நீங்க திரும்பி போங்கன்னு உங்களை சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு அல்லாஹுக்கு பயப்படுகிற தசுக்கியத்து உங்களுடைய மனோ ரீதியாக நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நீங்க திரும்ப போறது தான். திரும்பவும் அந்த வீட்டில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறது, பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லது பாயை விரிச்சு படுக்கிறது, அல்லது வர்ற வரையும் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்போன்னு உட்கார்றது உங்களுக்கு கூடாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அவர் சொல்றார், நான் வந்து சலாம் அலைக்கும் சொல்லி உள்ள நுழையிற அந்த சுன்னத்தை பல வீடுகளில் பின்பற்றி இருக்கேன், ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் என்ன திரும்பி போன்னு சொல்லுவாங்க. இந்த குர்ஆனுடைய நடைமுறையை ஒரு நாள் தானே நான் பின்பற்றிடலாம் அப்படிங்கிறதுக்கு என்னாலான முயற்சிகளை எல்லா வகையிலும் செய்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட இந்த அமலை செய்ய முடியலங்கிறார். அவர் பார்க்கிற பாணி பாருங்க, என்னை விரட்டி விட்டாங்களேன்னு யோசிக்கிறது இல்லை, என்னை போச்சு சொல்லிட்டாங்களே, என்னை எப்படி அவன் கதவை திறக்காம இருக்கலாம் அப்படின்னு குடும்பம் குடும்பமா நான் சண்டை போடுவேன்னு சிந்திக்கிறது இல்லை, என்ன போ சொல்லணும், நான் அவங்க போ சொன்னாங்கிறதுக்காக வேண்டி திரும்பி போகணும், போயிட்டு அல்லாஹுவினுடைய வேதத்தின் ஒரு துண்டை நான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி பார்த்து விட்டேன், அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்தினால் என்ன நன்மை கிடைக்குமோ அது நாளைக்கு என்னுடைய இறைவனிடத்திலே கிடைக்கும். அதனுடைய நாளை கிடைக்கிற நன்மை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் நீ தான் ஜக்கி, நீ தான் வலிங்கிறான்ல, அவுளியா சொல்றான் இல்லையா, அல்லாஹுக்கு பிரியமான தலைகள் தாஜ்ஜத் தொழுறான்ல, இதை உருட்டிக்கிட்டே இருக்கான்ல, தஸ்பீஹ உட்கார்ந்து உருட்டி என்னுடைய வந்து நான் வந்து என்னுடைய இன்னர் பியூரிபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு இன்னர் இன்ஜினியரிங் என்ன நானே பியூரிஃபை பண்ணுங்கிறதுக்காக வேண்டி தஹஜ்ஜத்தென்ன நோன் பண்ண அந்த மணிகளை சுத்துவது என்ன அல்லாஹ் அல்லான்னு 100,000 தரம் ஒரு நாளைக்கு சொல்றது என்ன இவ்வளதெல்லாம் செஞ்சு ஒருத்தன் தன்னை ஜக்கி என்று முன்படுத்துவதை அல்லாஹ் சொல்றான் திரும்பி போங்கிற அமலை நீ செஞ்சுட்டே அப்படின்னு சொன்னா நீ அந்த இடத்துல இருக்காங்கண்ணா. ஏன்னா அந்த ஆயத்தை தான் நீங்கள் இன்னர் பியூரிஃபை உள்ள ஆள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே திரும்பி போக சொன்னா போயிடணும். அப்ப அந்த சலப் எழுதுறாரு, அந்த கிதாப்ல தஃப்சீருடைய கிதாப்ல எழுதுறாங்க, அப்படி போக சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா என் வாழ்க்கை முழுக்க அது கிடைக்கல, எந்த வீட்டு போய் தட்டினாலும் திறந்துடுறாங்க, உள்ள போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு போகுது. அப்புறம் மாரிஃபுல் குர்ஆன் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தஃப்சீர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மௌலானா தக்கி உஸ்மானி அவங்க அந்த கிதாபில் எழுதியிருக்காங்க, ஒரு வீடு அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு தனி அறையை மட்டும்தான் குறித்தது. இன்னைக்கு வீடு அப்படிங்கக்கூடிய இந்த கான்செப்ட் இருக்க மனிதனுடைய பல இடங்களில் இது சுற்றி சுற்றி வருது. பல இடங்களுக்குள்ளே அவன் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் பல இடங்களில் அவன் இதை வச்சு டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றாவது அவனுடைய அடுத்த லைஃப், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புற வாழ்க்கையை போன்ற இன்னொரு லைஃபா இன்னைக்கு அவனுடைய 6வது விரலாக இருப்பது அவனுடைய மொபைல் போன் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு மனிதனுடைய 6வது விரல் அவனோடு ஒட்டி இருப்பது. புள்ளைய பொண்டாட்டியை பார்த்துட்டு தூங்க போறானா இல்லையா மொபைல பார்த்துட்டு தூங்க போறான், காலைல எந்திரிச்சு அவன் முதல்ல முகத்துல முழிக்கிறது மொபைல் தூக்கி மணி ஏத்தினேன்னு பாக்குறான். என்னது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னவைட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக ஒரு மனிதனோடு சேர்ந்து இருக்கிறது. அப்ப இதுல சொல்றாங்க பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இஸ்லாம் வந்து நான் போன வாரமே சொன்னது மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்க பேசுற பிரைவசி என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத பெரியவங்க பேசுறது இல்லை. இவ்வளவு பெருசு வாண்டு பேசுது என் மொபைல தொடாத, அது என்னுடைய வந்து செல்ஃப், என்னுடைய பிரைவசி, அதை எப்படி நீ வந்து அதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்கறத ஒரு பெரியவங்க பேசுறது இல்ல. ஆனா ஒரு பையன் எவ்வளவு பெரிய பாய் பேசுறான், ஒரு காலேஜ் பையன் பேசுறான், அப்பாவை தொட விட மாட்டேங்கிறான். ஆனா பிரைவசி அவன் அறைக்கு போனதுக்கு பின்னால எல்லா பிரைவசியும் உடஞ்சு போகுது, அவன் பிரைவசி எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். இது ரொம்ப கவனமாக பெற்றோர்கள் உள்ளே வாங்க வேண்டிய செய்தி. அந்த பிள்ளைக்கு நம்ம பிரைவசினா என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய செய்தி. அப்ப அந்த கிதாப்ல எழுதுறாங்க, அடுத்தவர்களுக்கு நீங்கள் போன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவருடைய நேரங்களை நீங்கள் யோசித்து போன் செய்யுங்கள். இது முக்கியமான விஷயம். அவர் எழுதுறார், இந்த சரியத்திலிருந்து இந்த சட்டம் எடுக்கப்படுகிறது. எப்படி ஒரு வீட்டுக்குள்ள போய் கண்ணாமண்ணான் நேரத்துல தட்டி நான் வரலாமான்னு அக போட்டு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாதோ, அதே மாதிரி இன்னொருத்தருக்கு போன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவருடைய நேரங்கள், இவர் தூங்குவாரா அல்லது தொழுதுகிட்டு இருப்பாரா அல்லது ரொம்ப சிம்பிளான மேட்டர் ஒரு மெசேஜ் வைக்கிறது, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, உங்களோட நான் பேசணும், எப்ப ஃப்ரீயோ சொல்லுங்க நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வைக்கலாம். அவர் அப்படி அழைச்ச பின்னாடி சொல்லலாம், அவர் என்ன சூழ்நிலையில் அங்க இருக்காருன்னே தெரியாம போட்டுக்கிட்டே இருப்பான் சில பேரு, பார்த்துருப்போம், நமக்கு சங்கடமாயிரும், என்னடா இத்தனை தடவை அடிக்கிறான், சரி ஒரு தடவை அடிச்சான் எடுக்கலன்னா சரி அவர் ஏதோ ஒரு வேலையில இருக்காருன்னு விடவே மாட்டான், ஒரு 10-15 தடவை அடிச்சிருவான், அடிச்சு அவனை சாவடிச்சு. இது வந்து இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில கூடாதுங்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. ரெண்டாவது, ஏன்னா அவருக்கு அது நிர்பந்தமாக ஆகிவிடும். ரெண்டாவது, அவர் கிதாப்ல எழுதுறாரு அந்த தஃப்சீருடைய ஆயத்துல, யாருக்காவது போன் செஞ்சு ஒரு விஷயத்தை பத்தி இன் டீடைல்டு பேசணும்னு நினைச்சா, ஒருத்தருக்கு போன் பண்றோம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது, அவ்வளவையும் நான் பேசி சில சந்தேகங்கள் கேட்கணும் அல்லது குடும்ப விஷயமா ஏதாவது பேசணும்னா, முதல்ல யூ ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் ஹிம். அவர் எழுதுறாரு, பேசுறதுக்கு முன்னாடி போன் அடிச்சுட்டு, நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்க எனக்கு தெரியாது, நான் உங்கள்கிட்ட ஒரு நீண்ட விஷயத்தை பத்தி பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டி இருக்கும், பேசலாமா அப்படின்னு கேட்கணும். கேட்கறதே இல்லை, அவன் படிப்பிச்சான், அவர் கார் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அல்லது வேற வேலையில இருப்பாரு, ஆபீஸினுடைய வேலையில இருப்பாரு, கரெக்டா அந்த ஆபீஸ் நேரத்துக்கு அடிச்சு அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அது மிகப்பெரிய, அங்க உள்ள வேலையை பாக்குறதா அல்லது இவர்கிட்ட பேசுறதா எதுக்கு பதில் சொல்றது, முன்னாடி வந்து கஸ்டமர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அல்லது முன்னாடி வேற யாராவது பணியாளர்கள் இருப்பாங்க, இந்த சங்கடம் இருக்கிறதே இது இந்த ஆயத்தை பொருந்தும். அப்ப அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, எடுக்காம இருக்காரு அல்லது இப்ப நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார்ன்னு எழுதுறாரு. அதனால என்ன ஆக மாட்டாரு, ஒருத்தர் என்ன செய்யறாரு, இப்ப அடிச்சா எடுத்தே ஆகும். ஹதீஸினுடைய அடிப்படையில வருது, இன்னலி ஜூரிக்கு அலைக்கு ஹக்கா, உங்களை சந்திக்க வருகிறவர்கள் அல்லது உங்களோடு பேசுபவர்களுக்கு என்று ஒரு ஹக்கு உண்டு. அதை இஸ்லாம் வந்து மிக உயர்ந்த அந்தஸ்திலே வச்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்றது மாதிரி, எதிரியாக இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு வந்தா அவனை போய் இன்மூடுவளோடு உள்ள வான்னு சொல்றதா இஸ்லாமிய பண்பாடு. எதிரி பிடிக்கவே பிடிக்காது, ஆனா வாசலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அங்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, நீ ஏன் இங்க வந்த, நீ ஓடு, இன்னைக்கு சண்டையில போறான் இல்லையா, அடுத்த குடும்பத்தாரே ஏதாவது பிடிக்காது, வந்துட்டாங்க எப்படியோ அவங்க எதையோ வாங்கிட்டு வந்துட்டாங்க, தூக்கி ரோட்ல வீசி, நீ எல்லாம் என் வீட்டுக்கே வரக்கூடாது லாயக்கில. இஸ்லாமிய பண்பாடுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இவங்க இஸ்லாமியர்கள்னு தங்களை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்க சொல்ற மாதிரி, இவங்களுடைய ஜனாதாவை நாங்க வாங்கவே மாட்டோம், இவங்க முஸ்லீமே கிடையாதுங்கிறான்ல, அதே மாதிரி இதற்கும் இதற்கும் இந்த பண்பாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் மிக தூரமான ஒரு நிலை உண்டு. ஆகவே இஸ்லாமியர்கள் தங்களை யோசிக்க வேண்டும், அப்படி தூக்கினார். ரெண்டாவது, பெருமானார் சொன்னாங்க, யார் யாருக்கு சமூகத்தில் எந்த அந்தஸ்து இருக்கிறதோ, இதா அத்தாக்கும் கரீம கோமின் அக்ரிமோ, அழகான வார்த்தை. இன்னைக்கு இந்த தேர்தல் சமயத்துல நடந்த நிறைய பிரச்சனைகள்ல பார்க்கும்போது அந்த ஹதீஸ் அந்த நேரத்தில் இதை படித்தோன்னு அந்த ஹதீஸ் வந்துச்சு. இதான் அத்தாக்கும் கரீம கோமின், ஒரு கூட்டத்தில் சங்கையானவர், அந்த கூட்டத்தினால மதிக்கப்படுற ஒரு சாமியாரே வர்றேன் அப்படின்னு சொன்னாலும் நாம் அவருக்குரிய அந்த கண்ணியத்தை கொடுக்கணும். நீ யாரா, அவன் தானே உன்னை மதிக்கிறான் போடா என்றெல்லாம் பேசுவதற்கு தரம் தாழ்த்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மதிக்கப்படுகிற ஒரு மனிதர், அந்த மனிதனுக்குன்னு சில அந்தஸ்துகள் உண்டு, அதனால காலில் உழுந்து கும்பிட சொல்ல நல்லா விளங்கிக்கணும், உடனே அவரையும் நாம வந்து இப்படி கும்பிடணுமா, அது இல்ல, வந்தவரை எந்த அந்தஸ்து கொடுத்து மதிக்க வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், அதுவும் இந்த சட்டத்துக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். இப்ப இது பூராமே உள்ள வந்துடும். ரெண்டாவது, அன்னைக்கு சொல்லும் போதும் ஒரு செய்தியை சொன்னேன், ஆண்கள் வீட்டிலே இருந்தால் அவர் போய் ஒன்னு பதில் சொல்லலாம், யாராவது வந்து தட்டுறாங்க நீங்க திரும்பி போங்க இந்த நேரத்தில் சந்திக்க முடியாதுன்னு தாராளமா சொல்லலாம், அல்லது வீட்டுக்குள்ள அமைதியா இருந்துக்கலாம், ஒன்னும் பதிலே சொல்லாம அவரை அந்த இடத்துல கண்ணிய குறைவான நிலையில ஆக்கியதாக ஆகாது. பெண்களாக இருந்தால் அதிகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா என்டர்டைன் பண்ணக்கூடாது, பெண்கள் வீட்டில தனியாக இருக்கிற நேரத்தில் கணவனுடைய நண்பர்களோ உறவினர்களோ அல்லது யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா உள்ளே அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குமானால் அவங்கள்ட்ட என்டர்டைன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது, அல்லான்னு பேசாம இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆயத்து சொல்லு. ஒன்னாவது பதில் சொல்லலாம் அல்லது சொல்லாம இருந்துக்கலாம், ரெண்டு விஷயத்தை இந்த ஆயத்து சொல்லித்தருக்கு. பதில் சொல்லவும் செய்யலாம், பதில் சொல்லாமலும் இருக்கலாம் என்பதை சொல்லித்தருக்கு. ரெண்டாவது, இதனுடைய இந்த ஆயத்து இறங்கிச்சு, இந்த ஆயத்தை சஹாபாக்கள் அமல்படுத்தினாங்க. அப்ப அந்த காலத்துல பெரிய கூட கோபுரங்கள் அப்படியே மாட மாளிகைகள்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா சின்ன சின்ன வீடுகள். அங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா சொன்ன பெருமானார் வெளியே நின்று அந்த சஹாபிய கூப்பிட்டு நான் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் போனாங்க. தன்னிடத்துல தன்னை பார்க்க வந்த சஹாபாக்களையும் அப்படித்தான் வச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு என்ன ஒரு ரியல் ஒரு ராயல் சொசைட்டி ஆயிடுச்சு. வீடுதான் சின்ன வீடே தவிர இட் இஸ் ஏ ராயல் சொசைட்டி. எல்லாருமே குணத்தால் கண்ணியமானவர்களாக மாறி போனார்கள். இந்த ஆயத்து இறங்கின உடனே திடீர்னு ஒரு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்து இறங்கின உடனே வந்து கேட்குறாங்க, ஹதீஸில் வருது, கிதாபுகளில் எழுதுறாங்க, யா ரசூலல்லாஹ் வ இன்னா நக்தலிஃபு ஃபீ திஜாராத்தினா ஃப இன்னா நக்தலிஃபு ஃபீ திஜாராத்தினா. யா ரசூலல்லாஹ், நாங்கள் வந்து வி ஆர் பிஸ்னஸ் மேன், நாங்கள் எல்லாருமே ட்ரேடர்ஸ். அன்னைக்கு அதுதானே இதாக இருந்தது, முஸ்லீம்கள் எல்லாருமே குறைஷிகள் எல்லாருமே ட்ரேடர்ஸ். ஒவ்வொரு காலமும் இங்கிருந்து கிளம்பி அந்த காலத்துக்குரிய பொருட்களை வாங்கிட்டு போய் வித்துட்டு வித்துட்டு வருவோம். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் பொருளை எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறோம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறோம், அங்கேருந்து ஷாமுக்கு போகிறோம். அதனால எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பல இடங்களில் நாங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நாங்கள் போய் சில இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. டிராவலில் போயிட்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் வெயில் ரொம்ப வரும்போது சில இடத்துல போய் தங்குறோம். எங்களுக்கென்று சில குறிப்பிட்ட வீடுகளே இருக்கிறது. நாங்கள் மதீனாவுக்கு போனால் இந்த வீட்டில் தான் தங்குவோம். இந்த இது வருதா, அந்த காஃபிலா அந்த பிஸ்னஸ் டீம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டை விட்டுருவாங்க எங்கள்கிட்ட, நீங்கள் இருந்துங்க. ஒரு அஞ்சாறு நாள் இருந்துட்டு நாங்கள் அப்படியே அதெல்லாம் பொருளை வித்துட்டு அப்புறம் இங்கேருந்து ஷாம் போவோம். அதனால் எங்களுக்கு வீடு ஷாமில் உண்டு, மதீனாவில் உண்டு, இந்த டிராவல் போகிற வழியிலலாம் உண்டு. இப்போ இந்த வீட்டில் ஓனரே கிடையாது. அந்த வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்குன்னே கெட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்த உடனே சாவி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் போய் பொருளை வச்சுக்குவோம், டீமாக போய் தங்கிக்குவோம். அந்த வீட்டில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அங்கேயே இருப்போம். இருந்துட்டு அப்புறம் அப்படியே போய் விற்றுட்டு அப்படியே வருவோம். இப்போ இதே மாதிரி வீட்டில் நான் யார்கிட்ட போய் அனுமதி கேட்கறதுன்னு கேட்டாங்க. சரியான கேள்வி இல்லை. நீங்கள் அல்லாத வீடுகள், உங்கள் மனைவி அல்லாத வீடுகளில் நீங்கள் போனால் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்னு அல்லாஹ் சட்டம் மாதிரி போட்டான் இதை. இப்போ அந்த வீட்லையும் போய் நான் ஒவ்வொரு தடவையும் உள்ளே போகும்போது நான் வரலாமா அஸ்ஸலாமு அலைக்கும்னு கேட்கணுமா அப்படின்னா யார்கிட்ட கேட்கறது? வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து திரும்ப இதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ இதற்கு பதில் சொல்லும் முகமாக அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் இல்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தத்குலு புயூதன் கைர மஸ்கூனதின் ஃபீஹா மதா, எந்த வீடுகளுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கவில்லையோ ஆனால் நீங்கள் அதிலிருந்து சில பிரயோஜனங்களை அடைகிறீர்கள், அல்லது உங்களுடைய பொருட்கள் அந்த வீடுகளிலே இருக்கிறது, அது மாதிரி பகுதிக்கு நீங்க போனால் உங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும், அல்லது அனுமதி பெறாமல் போனால் குற்றம் என்ற சூழ்நிலை இல்லை, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகலாம். வல்லாஹு யஅலம் மா துபுதூன வமா தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைப்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிச்சிட்டான். இப்போ இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இப்போ மனிதர்கள் அல்லாத வீடுகள் என்று சொன்னால் அந்த நேரங்களில் ஹோட்டல்ஸ், இப்போ இன்றைக்கி உள்ள டேர்மில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து இந்த வழிப்போக்கர்கள் தங்குகிற இடம், அன்னைக்கு மடம் மாதிரி சில இடங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, போவாங்க சமைச்சு சாப்பிடுவாங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்களையும் தனவந்தர்கள் அப்படி கட்டி வச்சுருந்தாங்க, யாரெல்லாம் ஊருக்கு வருகிறார்களோ அவங்க தங்கிக்கலாம், அவங்க வீடுகளில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இஸ்லாமிய காலம் முழுக்க இஸ்லாமிய ஆட்கள்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஹோட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு மரபு ஒரு வழமை முழுசா இருந்ததில்லை. இது வரலாறு மிக தெளிவாக பதிவு செய்கிறது. நல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹோட்டல் என்று சொல்லுகிற நம்ம போய் சாப்பிட்றோம்ல, இந்த ஹோட்டல் கலாச்சாரம் இஸ்லாமிய ஆட்சி முழுக்க எந்த நாடுகள்லாம் இருந்தால் எந்த நாடுகளையும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் விருந்தாளியாக வர்றாங்களோ தொழு வருவார், அல்லது வெளியே இருந்து வந்தாலும் நான் இந்த மாதிரி விருந்தாளியாக வந்திருக்கேன்னா எந்த முஸ்லீமும் கேள்வி கேட்காமல் கூப்பிட்டு போயிடுவார் வீட்டுக்கு. மூணு நாள் அவரை தங்க வச்சு அல்லான்னு சாப்பாடு கொடுப்பாரு, ஏன் வந்தேன்னு கூட கேட்க மாட்டார். இது மரபு, இது மரபு. அதுக்கப்புறம் அதை அடித்தான் உடைச்சான், இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய ட்ரேடு, ஒரு பெரிய பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து அந்த சாப்பாட்டு கடை அப்படிங்கிறது அது இல்லாமல் குடும்பத்தோடு இருக்கிற நம்ம ஆளுகளும் போய் சாப்பிட்றான். சாப்பிட்றது மட்டுமல்ல டேஸ்டியாக, ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் கூட நம்ம விதவிதமாக பார்த்து அதுக்கு இன்னைக்கு ஆப்ஸ் வந்துருச்சு, இன்டர்நெட்ல பல வகையான வந்து எங்க நல்ல சோறு எங்க கிடைக்குது, விதவிதமான சாப்பாடு எங்க கிடைக்குதுன்னு ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போய் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு பண்பாடை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். ஆனா இஸ்லாமிய அந்த ஆட்சிகள்ல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததில்லை. ஆனா இந்த மடம் அப்படிங்கறது அங்க இருந்தது, இந்த சத்திரமும் மடங்களும் அங்க இருந்தது. போறவங்க தங்கிட்டு தங்கிட்டு போவாங்க, அங்க உள்ளவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ட்ரேடர்ஸா போனா இந்த சத்திரம் மடம்ங்கிறது வழிபோக்கர்கள் போகிற இடம். ஆனா வியாபாரிகளாக போனால் சத்திரத்திலையும் மடத்திலையும் தங்க முடியாது. ஏன்னா அவங்க பொருள் வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாரும் ஒரு டீமா போவாங்க. அப்ப ஒரு 1 லட்சம் ரூபா எப்படி வந்து அபூ சுஃபியான் பதிலுக்கு போயிட்டு வரும்போது 1,00,000 ரூபா காசு வச்சிருந்தாருன்னு வருது ஹதீஸுகள்ல. அதை பிடிக்க போனப்பதான் பதிலனுடைய போரே நடந்துச்சு. அப்ப அவ்வளவு காசையும் கொண்டு போய் மடத்துல வச்சுட்டு அவங்களால போக முடியாது, அதுக்கு பாதுகாப்பான இடம் தேடுவாங்க. அது சில வீடுகள்ல அவங்க வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க. இதுதான் அந்த வளமையான நிலை. அப்ப அந்த வீடுகளுக்குள்ளே நீங்க போகும்போது நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, யாரிடத்திலும் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ரெண்டாவது இந்த இடத்துல அது மட்டும் சொல்ல, ஹானாத் அப்படின்னு சொன்னா தங்குகிற இடம். ரெண்டாவது சொல்றாங்க அல் ஹர்பாத். மத்தா அப்படிங்கக்கூடிய வார்த்தை மிக ஆழமான பொருள் உள்ள ஒரு வார்த்தை. மத்தா என்று சொன்னால் பொருள் என்று அர்த்தம். அத்துனியா மத்தா ஹதீஸ்ல வரும், ஒரு சுகம் அனுபவிக்கிற இடம். மத்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு சுகம் அனுபவித்துக் கொள்ளுகிற இடம் அப்படிங்கிறது தான் அந்த ஹதீஸ்ல கருத்து. அதாவது இந்த இப்ப இடையில வந்த இந்த தலாக்கினுடைய இஷ்யூ வந்துச்சு இல்லையா, இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1980s என்னமோ இது சம்பந்தமா ஒரு பெரிய ஜீவனாம்சம் கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு பெரிய ஒரு ஷாபானு வழக்கு அப்படிங்கறது அந்த நேரத்தில் ஃபேமஸ். இன்னைக்கு வரையும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். ஷாபானு வழக்குல சந்திர சூட் என்று சொல்லுகிற அந்த நீதிபதி கொடுத்த அந்த வழக்கு, அப்படி வந்து இஸ்லாமியர்கள் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு சொன்ன அந்த வழக்கு இதுவரையும் பேசப்படுகிறது. அந்த வழக்கு எப்படி ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, அது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அன்றைய தினத்திலே பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி இடத்துல அபுல் ஹசன் அலி நதுவி போய் பேசின பின்னாடி தான் அதனுடைய தெளிவான விளக்கம் கிடைச்சு மாத்தினாங்க. அதுல இந்த மத்தாங்கிற வார்த்தை தான் அங்கேயும் இருந்தது. ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க குரான்ல இருந்து எடுத்தெழுதுன அந்த வார்த்தை இருக்கிறதே மத்தா தான். அந்த மத்தா அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டான், அவங்களுக்கு எதையாவது கொடுக்கறது அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க மத்தா அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் நம்ம வீடுகள்ல இப்ப உள்ள காலத்துல இருக்கா என்னன்னு தெரியல, அந்த காலத்துல சட்டியை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டிருப்பாங்க, அதுக்கு கறி துணி மாதிரி சட்டியை இறக்கி வைக்கிறோம்ல, அந்த சட்டியை இறக்கி அந்த சூடு ஆடுறது வரையும் வைக்கிறதுக்கு. இன்னைக்கு அந்த டேபிள்லயே கொண்டு வந்துட்டாங்க சூடான சட்டியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, அந்த பிளாஸ்டிக்ல இப்படி துணி மாதிரி போட்டிருக்காங்களா, அது அந்த காலத்துல நல்ல கெட்டியா கயிறால கெட்டப்பட்ட ஒரு நூல் கெட்டின மாதிரி இருக்கும். அந்த சட்டி சோத்து சட்டியை தூக்கி கொஞ்ச நேரம் அதுல வச்சுக்குவாங்க, அதை கொண்டு போய் அல்லது சோறு எடுத்து தர்றது வரையும். அல்லது இன்னைக்கு அதை வந்து இரும்புல அல்லது அலுமினியத்துல அது கிடைக்குது, தூக்கி வச்சுக்கொள்ள கூடியது. அந்த கொஞ்ச நேரம் வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தான் மத்தா அப்படின்னு பேருங்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி. அதனால இஸ்லாம் இருக்கிறதே முழுமையான காலத்திற்கு ஜீவனாம்சம்ங்கிறது கடைசி மௌத்தா போற வரையும் அந்த அம்மாவை தலாக் கூட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அம்மா மௌத்தா போறது வரையும் கொடுக்கணும்னா ஷீ வில் என்ஜாய், இன்னொருத்தனை கூட்டி வச்சுக்கிட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா, கணவன் அவனுக்காக வேண்டி அழுதுகிட்டே இருக்கணும். அது வந்து இஸ்லாத்துல கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சுன்னா அந்த தலாக்கினுடைய இத்தாவினுடைய காலத்துல கொடுக்கணும், முடிஞ்சுன்னா இவங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போது அடுத்து வேறு கணவனை தேர்ந்து கொடுத்து கொள்வதற்கு அந்த அம்மாவிற்கு முழு உரிமை உண்டு என்ற அந்த கட்டு, அந்த ரிலேஷன்ஷிப் கட்டை மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல அதுதான் சொல்றாங்க, அந்த மத்தா அப்படிங்கிறதுக்கு சுகம் அனுபவித்தல் அப்படிங்கறது அர்த்தம். இதுக்கு சரியான விளக்கம் எழுதுகிறவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தப்சீர்ல ஹர்பாத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஹர்பாத் அப்படின்னு சொன்னா லித் தபர்ரூஸ், அதாவது டாய்லெட்டுக்காக வேண்டி மனிதன் பயன்படுத்துகிற இடம். டாய்லெட்டுக்காக வேண்டி மனிதன் பயன்படுத்துகிற இடம், ஏன்னா ஒரு மனிதனுடைய என்ன இஸ்லாம் சொல்லும் அதிகமான சுகம், ஒரு மனிதனுடைய சிரமத்தை போக்குவது அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் அதா வஅஃபானி. ஹதீசுகளில் வரும் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்த பின்னாடி ஒரு மனிதன் ஓத வேண்டிய துவா என்ன அப்படின்னு சொன்னா, உஃப்ரானக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் அதா, என்னுடைய சிரமத்தை எனக்கு நீக்கிய உனக்கே புகழ் அனைத்தும், வஅஃபானி, அதை நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை நீ தந்து விட்டாயின்னு ஓதணுமா. இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் தேவைக்காக வேண்டி சொல்றேன், உஃப்ரானக்குன்னு ஒரு வார்த்தை எழுதினாங்க. ஏன் அந்த குஃப்ரானக்க அப்படின்னு சொல்லணும்னா, இதுவரையும் உன்னை நினைக்காமல் நான் இருந்து விட்டேன். கக்கூசுக்கு போனதுக்கு பின்னாடி அங்கே அல்லாஹவினுடைய நினைப்பு திக்ரி இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு, ஏன்னா அது வேற இடம் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த முடியாமல் கால் வலிக்கிறவங்க பூரா அங்கே போய் உட்காரும் போது அல்லான்னு சொல்லிட்டு தான் உட்காரலாம். இங்கே பள்ளியாசில் சொல்ல மாட்டாங்க, இங்கே உட்காந்து அல்லாஹ் சொல்லியான்னா. ஆனால் அங்கே போய் செவத்தை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அல்லான்னு சொல்லிட்டு உட்காருவோம், அங்கே தான் சொல்லக்கூடாதையான்னா. அது நமக்கு சில மரபுகள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அதில் ஒருத்தர் எழுதியிருந்தார், ஏன் அல்லாஹுவை அங்கே நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கக்கூசில் போய் டாய்லெட்டில் போய் இறை நினைப்பு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஒரு கழிவு நீக்குகிற ஒரு இடம், ஒரு அது ஒரு ஒரு இதான இடம்னு வைங்களேன். ஒருத்தர் எழுதியிருந்தார் அதுக்கு, மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழுவதற்கு அவன் வந்து சாப்பிட்ட பொருட்கள் ஜீரணமாகி வெளியேறணும். அந்த இடத்துல நீ உன்னுடைய என்னுடைய பவுல் இப்போ சுத்தமாகுதுன்னு மட்டும்தான் நீ நினைக்கணுமே தவிர, அங்கே போய் நீ அல்லாஹுவை கூட நினைக்கக்கூடாது. சொல்றது ஏன் அப்படின்னு கேட்டால், யூரினும் டாய்லெட்டும் இருக்க நேரடியான மனித சிந்தனையோடு தொடர்புடையது, நேரடியாக சிந்தனையோடு தொடர்புடையது, வேற எதுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஒருத்தர் நின்று பஸ் வந்துருச்சு, நீ நிற்கிது, போய் ஒன்றுக்கு இருக்க போகிறார், ஒன்றுக்கு இருந்துக்கிட்டே இருக்காரு, டக்குன்னு பஸ் எடுத்துட்டான். உன்னை என்ன செய்கிறாரு, பஸ் எடுத்துட்டான்னு உடனே என்ன செய்யணும், டக்குன்னு ஜிப்பை எழுத்து மாட்டு வந்து பஸ்ல ஏறிடுறான். என்ன ஏன் பொண்ணுக்கு போனேன், நம்ம பாய் தான் இருந்தேன், எப்படி நின்றுச்சு, எங்கேருந்து நின்றுச்சு, அதுக்கு எதுவும் சாவி உண்டா, பூட்டு உண்டா, தாப்பா போடலாமா, மூடிடலாமா, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்லி கமெண்ட், வா வருது எனக்கு அப்படின்னு சொன்னால் வந்துடும், நில்லு அப்படின்னா நின்றும். அந்த இது புரியுது, அந்த சீக்வன்ஸ். வேற எதுவுமே உள்ள அதுக்குன்னு தனியா அரேஞ்ச் பண்ணி டோர் கீர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உன்னுடைய சிந்தனை, அப்போ அந்த இடத்துல அவர் எழுதுறார், சிந்தனை அந்த இடத்தில் அந்த மனித வாழ்க்கைக்கு அது முக்கியமாக இருக்கிற காரணத்தினால். அதனால தான் வெளியே வந்தோன்னு அவன் சொல்றான், யாரெல்லாம் இந்த சிரமத்தை நீக்கிட்ட, நீக்கினது நீ தான், ஆனால் நான் அந்த சிந்தனையோடு இருந்ததால் அது என்னை விட்டு நீங்கியது, சிரம நீங்கியதால் நான் வந்து இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக என்னை நான் ஆக்கிவிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ துவா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க. அப்ப இந்த நிலையில இந்த ஆயத்துக்கு ஹர்பாத் டாய்லெட் போறது மத்த அப்படிங்கிறதுக்கு சுகம் அனுபவித்தான் டாய்லெட் போறது. இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க, அஸ்வாக் கடை தெரு, கடை தெருவுக்கு போகும்போது இந்த கடை தெருவுகளுக்குள்ளே அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரே இடத்துல நின்று விற்பாங்க, அவங்கவுங்க பொருளை கொண்டு போய் வச்சுக்குவாங்க. இன்னைக்கு கடை தெரு மாதிரி இல்லை, அப்போ வந்து எல்லாமே அந்த ஊர்களுக்கு வெளியே இன்றைக்கி போடுறாங்க இல்லையா, சந்தை 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 தான் அன்னைக்கு வந்து அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது சந்தை. அவங்க பொருளை கொண்டு போய் வச்சுப்பாங்க, அவருக்கு வேறு யாராவது ஒரு பொருளை கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்குவார். பண்ட மாற்று முறை, அன்னைக்கு மணி அப்படிங்கிறது அந்த ஃபார்மில் கிடையாது. அல்லது இல்லாதவங்க தங்கத்தை கொடுத்துட்டு வெளியே கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க, இதுதான் முறையாக இருந்தது. அப்போ அஸ்வாத். மூணாவது எழுதுறாங்க ஹமாமாத், ஹமாமாத் அப்படின்னு சொன்னால் குளியலறைகள், குளியலறைகள் தனியாக இருந்தது, டாய்லெட்டு தனியாக இருந்தது அந்த காலத்தில். இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன் அப்படின்னு கேட்டால், ஹதீஸுகளில் சில இடங்களில் வரும், பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஃபலா யதுகுலுல் ஹம்மாம மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யதுகுலன் ஹலீலத்தஹு அல் ஹம்மாம். ஒரு யவன் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பினானோ அவன் தன்னுடைய மனைவியை பாத்ரூமுக்குள்ள அனுமதிக்க வேண்டாம். இது ஹதீஸ். அப்படின்னா என் வீட்டுக்காரி குளிக்க கூடாதா, என் தங்கச்சி அக்கா குளிக்க கூடாதா, எங்க அம்மா குளிக்க கூடாதான்னு கேள்வி வரும். ஹலீல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மனைவி இல்லாள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபலா யதுகுலுல் ஹம்மாம இல்லா பி இசாரின், ஒரு ஆணும் தன்னை அவன் வந்து ஹம்மாமுக்குள்ளே நுழைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஹதீஸ் வருது. அவன் வந்து டாய்லெட்டுக்குள்ள போக வேண்டாம், பாத்ரூம்குள்ள போக வேண்டாம். இது என்ன பாத்ரூம் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சிஸ்டம் இது கிடையாது. அரபு நாடுகளில் இன்னைக்கும் சில இடத்துல உண்டு, வெந்நீர் மாதிரி வச்சிருப்பான், குளம் மாதிரி இருக்கும், பப்ளிக்காக குளிப்பான். ஆண்களுக்கு தனி பாத்ரூம் இருக்கும், பெண்களுக்கு தனி பாத்ரூம் இருக்கும், ஊரே போய் அதில் குளிக்கும். நான் சொல்றது விளங்குதா, ஊரே அந்த ஊரே மொத்தமாக போய் அந்த இடத்துல குளிப்பாங்க. அதே மாதிரி பெண்ணுக்குரிய இடத்துல பெண்கள் போய் குளிப்பாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம ஊரில் குளங்கள் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு இல்லையா, பள்ளிகளை ஒட்டி, கோயில்களை ஒட்டி, சர்ச்சுகளை ஒட்டி அந்த காலத்தில் குளங்களை வெட்டி வச்சு இப்படி போய் குளிச்சாங்கல்ல, இந்த சிஸ்டம் அங்கே எப்படி இருந்துச்சுன்னா கட்டிடத்தை கட்டி அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க.
கட்டடத்தை கட்டி அதுக்குள்ள மொத்த தண்ணி இருக்கும், எல்லாரும் போவாங்க குளிப்பாங்க. இன்னும் சில ஊர்களில், இன்னைக்கு இஸ்லாமிய ஊர்களில் பாத்ரூமே அப்படி இருக்கு, எந்த வீட்லையும் பாத்ரூம் இருக்காது, பள்ளியாட்டில் மட்டும்தான் பாத்ரூம் இருக்கும். அவன் தொழுவரானோ இல்லையானோ பாத்ரூம் பள்ளியாட்டில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதனால தான் சொல்லுவாங்க ரெண்டு நேரம் வந்துருவான், ஒன்றும் பாத்ரூமுக்கு வருவான் இல்லைன்னா மௌத்தான பின்னாடி ஜனாதா வந்துருவான், ரெண்டு நேரம் பள்ளியாச்சலுக்கு கண்டிப்பாக இவன் வருவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சில ஊர்களுடைய, சில ஊர்களில் பெண்களுக்கும் சேர்த்தே பள்ளிவாசலில் பாத்ரூம் அடுத்த சைடில் கட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம இஸ்லாமிய ஊர்களில் நான் சுற்றி பார்த்த அளவில் அடுத்த சைடில் அந்த ஊரில் உள்ள எல்லா பெண்களுமே பாத்ரூமுக்கு அங்கே, ஏன்னா கெட்டக்கூடிய வசதிகள் இல்லாத ஒரு நிலை, ஏன்னா அரிசி சாப்பிடாத ஒரு நிலையில் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் இந்த சமூகம் இருந்துச்சு. நல்ல அரிசி சோறுகளை சாப்பிட முடியாது, கம்பு கேழ்வரகு இப்படித்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிலோ அரிசி வாங்குற அளவுக்கு கூட இருக்காது ஒரு காலம், எனக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க சாப்பிட முடியாது. அப்போ இந்த ஹம்மாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொது வெளியிலே குளிப்பது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, தடுத்துட்டு சொன்னாங்க உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே குளிப்பவர்கள் அரைகுடை ஆடையோடு குளிப்பார்கள், ரெண்டாவது அடுத்தவர்களுடைய கண்ணிலே பெண்ணினுடைய கண்ணிலும் ஒரு பெண் அவுரத்தை வெளிப்படுத்துவது அது ஹராம் தான். அந்த சட்டத்தை சொன்னாங்க, ஒரு பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு பெண் இருக்கிற போது அந்த இடத்துல தன்னுடைய ஆடைகளை களைவது அப்படின்னா, ஹதீஸுகளில் வருது ஒரு பெண் தன் கணவன் அல்லாத தன் கணவனின் வீடு அல்லாத இன்னொரு இடத்துல போய் தன்னுடைய ஆடையை களைந்தால் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய நேரடியான லானத்திற்கும் அவனுடைய கோப பார்வைக்கும் உரித்தானவளாக ஆகிவிட்டாள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. என்னைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து கணவன் வீட்டுக்கு போயிட்டோமோ, கணவன் வீடு தான் அங்கேதான் ஆடைகளை அவள் வந்து தன்னுடைய ஆடைகளை லேசுபடுத்துவதற்கும் அவள் அந்த இடத்துல கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறதுக்கு அங்கே மட்டும்தான் அனுமதி, அடுத்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் இதுக்கப்புறம் இப்போ இந்த ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு ஆண் என்ன செய்யறான், அந்த ஹம்மாமுக்குள்ள போனா வேஷ்டியோடு போய் குளிக்கட்டும், வேஷ்டி கட்டிக்கிட்டு தான் போய் குளிக்கணும், இசார் அல்லது பிமஸர் அல்லது இன்னொரு ஹதீஸ் எஸ்தோ, தன்னுடைய அங்கங்களை மறைக்கிற அந்த ஆடையை அணிய வேண்டும். இது ஏன் இப்படி ஒரு செய்தியை வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி பெருமானார் சொல்ல வேண்டியது இருக்கிறது? இந்த காலத்தில் நமக்கு எல்லா வீட்லையும் ஒரு வீட்டுக்கு 9 பாத்ரூம் வச்சிருக்கான், நமக்கெல்லாம் ரூம் திறந்தா பாத்ரூம் தான், அங்கே டாய்லெட் தான், அப்படித்தான் நம்மளுடைய சிந்தனைகள் அப்படித்தான் இருந்திருக்கான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஹதீஸில் வருது மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்தில் இதே மாதிரி ஊரெல்லாம் ஒரு இடத்துல வந்து தான் குளத்தில் குளிப்பாங்க. அந்த மக்களுடைய பண்பாடு என்னன்னா ஆடைகள்லாம் களைஞ்சிட்டு நிர்வாணமாக தான் குளிப்பாங்க. அந்த சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது. இன்னைக்கு சில பேர் கேட்குறாங்க நாங்கள் பாத்ரூமில் போய் நின்று ஜட்டி போட்டு குளிக்கலாமா, குளிக்கக்கூடாது, முழுசாக தொப்புலேருந்து முட்டி வரையும் மூடுகிற அளவு ஒரு முஸ்லீம் மூடித்தான் குளிச்சாகணும். அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய அங்கடையாளங்களை மூடி எங்க வரையும் மூடணுமோ, எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்த மூடி தான் குளிச்சாகணும், வீட்டில் குளிச்சாலும் சரியே. இந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியாது, திடீர்னு வந்து கேட்பாங்க, ஏன்னா பசங்கள்லாம் ஹாஸ்டல்ல காலேஜில் சில இடங்களில் வீட்டில் ஒரு மாதிரி பழகிருப்பான் கையில் கட்டி குளிச்சு, ஹாஸ்டலுக்கு போனோன்னா அங்கே அங்கே இருக்க பசங்க டேரை வெறும் ஜட்டியை மட்டும் போட்டு போய் குளிக்க போவான், கூடாது. எதை மறைக்க வேண்டுமோ அந்த பகுதி வரை மறைக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இதை ஏன் சொன்னாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஊர் பொது பழக்கம் அப்படி, எல்லாரும் அப்படித்தான் குளிப்பாங்க, நிர்வாணமாக தான் குளிப்பாங்க, எல்லா ஆடைகளையும் களைஞ்சி வச்சிருவாங்க, அப்புறம் குளிச்சுட்டு எடுத்து போட்டுவாங்க. இவங்க நபி இல்லையா, அதனால இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்பு என்னன்னா, அந்த மக்கள் குளிக்கிற இடத்துல குளிக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரமாக போய் நின்று ஒரு இடத்துல நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் குளிக்கிற வழக்கம் இருந்தது. உடனே இந்த மக்கள்லாம் கேட்பாங்க, இவர் மட்டும் ஏன் நம்ம கூட வரமாட்டேங்கிறார், தனியாக தனியாக போய் நின்றுக்கிறார். உடனே அந்த நேரத்தில் அந்த மக்கள் ஒரு இதை பரப்பி விட்டுருக்கான், அவருக்கு நோய் இருக்குப்பா, அவருக்கு நோய் இருக்கு, அதனால அவருடைய சில அவருடைய மர்ம உறுப்புகளில் சில விதமான நோய், அதனால எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு இவர் பயந்து போய் அப்படி ஓரமானு குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு செய்தியை கட்டங்கட்டி பரப்பிட்டான் ஊர் முழுக்க இருந்துச்சேன். அதனால அவர் எப்போ தனியாக குளிச்சாலும் அவரை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க, அவர் நோயாளி அதனால அப்படி நின்று குளிக்கிறார், யாரும் பார்த்து அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க, தன்னுடைய ஆடையை கழட்டி ஒரு கல்லை மேலே தூக்கி வச்சுருந்தாங்க, ஒரு காற்று அடித்து ஆடையெல்லாம் போயிடுச்சு. இது ஹதீஸ் கிதாபுகளில் வருது. ஆடையெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல, நிர்வாணமாக இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, மக்களிடத்தில் கேட்குறாங்க, உதவிக்காக வேண்டி சத்தம் போடுறாங்க. அப்போ அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்த பாதி பேர் வந்துட்டான், வந்த அப்போ தான் பார்க்குறான் இவர் நல்லா தானே இருக்காரு, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, நம்ம ஆளுக சொல்லி வச்சிருந்த மாதிரி இவருக்கு நோயெல்லாம் ஒன்றுமே இல்லையே, இவர் நல்லா தானே இருக்காரு, அப்புறம் ஏன் இங்கே குளிக்க வரதில்லைன்னு திரும்ப ஆடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்படிங்கிறது இந்த ஹதீஸோட. அப்ப இதை எழுதிட்டு எழுதுறாங்க. அந்த மக்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தி அதுவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அப்படி ஒரு மனிதன் முழு ஆடையும் நிர்வாணமாக குளிப்பதற்கு இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டப்படி அனுமதி இல்லை. எவ்வளவு தூரம் உடனமோ அவன் எந்த ரூம்ல நின்று குளிச்சாலும் சரியே, அது பப்ளிக்ல வந்து குளிச்சாதான் அப்படிங்கிறது இல்ல, ரூம்ல நின்று குளிச்சாலும் அந்த எதை எந்த பகுதியை சத்ரே அவுரத் என்று சொல்லி இஸ்லாமிய சட்டம் நமக்கு தந்திருக்கிறதோ அந்த பகுதியை மூடிதான் குளிக்கணும் அப்படிங்கிறத நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். குளிக்கும் போதே அப்படி குளிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப தொழுக வரும்போது எப்படிலாம் வரணுங்கிறதை நம்ம யோசிச்சுக்கணும். ஏன்னா சில சகோதரன் ஜட்டியை போட்டு தொழுக வரலாமான்னு கேட்டான். ஜட்டினா அந்த ஜட்டியில பெர்முடா, இன்னைக்கு சொல்றான்ல பெர்முடாஸ் அப்படி போட்டு, எதெல்லாம் தூக்குனா எதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அவனுடைய அவுரத் வெளிப்படுமோ அந்த பொருட்களை போட்டு கொண்டெல்லாம் தொழுவதற்கு அனுமதி கிடையாது. சில பேர் அதையும் போட்டு செல்லணும், இந்த ஸ்டார்ட்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிறான் இல்லையா பெர்முடாஸ், இந்த கீழே முட்டி வரையும் வருது. ஆனால் சுஜூது செய்யும் போது முட்டிக்கு மேலே தூக்கிடும். அது அப்படி முழுதாக ஆடைகளை மூடி தொழுவது தான் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க கூடிய ஒரு எண்ணம் வேண்டும். யாருக்கு முன்னாடி நிற்கிறோம், யாரை கேவலப்படுத்துகிறோம், அந்த அல்லாஹ் அப்புறம் முகம் திருப்பி பார்ப்பானா? சும்மா ஏனோ தானோன்னு இப்படி வந்துட்டு அப்படியெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஹம்மாம் அப்படிங்கிறது அங்கே இருந்தது. அப்போ இவங்க வந்து இளைப்பாறுவதற்கோ அல்லது வெயில் ரொம்ப இருந்துச்சு மழை இருந்துச்சு பாதுகாப்புக்கோ ஒரு இடத்துல போய் தங்கிவாங்க. அங்கே தாங்க பொருளை வச்சுக்குவாங்க, போகும்போது அதை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பகுதிகளில் அனுமதி வாங்க வேண்டிய தேவைகள் இல்லை. அல்லது ஒரு ஹோட்டல், ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலுங்கிறது ஒரு பொது இடம். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, அல்லது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ், பாஸ்போர்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி இந்த பொது நிலையங்கள் இருக்கு. இங்கே போய் வெளியே நின்று நான் வரலாமா வரலாமான்னு யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அது ஏற்கனவே வந்து பொதுமக்களுக்காக வேண்டி வைக்கப்பட்டது. யார் வேண்டாலும் வரலாம். உங்கள் தேவைக்கு இங்கே என்ன இருக்கோ, இந்த தேவை இங்கே உள்ள சர்வீஸை நீ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூ கேன் கம் ஓப்பனாக, நீ வந்து அந்த சேவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பகுதியில் எது சட்டமாக இருக்கிறதோ, கானூன் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஒரு முஸ்லீம் பின்பற்றியே ஆக வேண்டும். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் யார் வேண்டாலும் போகலாம், இப்போ ரயிலில் ஏறலாம் இறங்கலாம். ஆனால் அங்கே உள்ளே போகும்போது நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணுங்கிறது ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீமின் மீது கட்டாய கடமை உள்ளே போகும்போது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். 10 ரூபா வேஸ்ட்டாக போயிருமே, 2 ரூபா இந்த டிக்கெட் 5 ரூபா ஆக்கினா 5 10 ரூபா ஆகிட்டான். இப்போ 10 15 ஆனால் எனக்கு தெரியல. ஒருத்தர் சொன்னால் இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் 6 ரூபா, ஆனால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 10 ரூபா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 10 ரூபா, ட்ரெயினில் ஏறி அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு 6 ரூபா டிக்கெட்டு. அப்போ அந்த 6 ரூபா டிக்கெட்டை வாங்கிக்கலாமான் அப்படிலாம் கூடாது. பிளாட்ஃபார்த்துக்குன்னு என்ன அந்த முறை வைத்து இருக்கிறார்களோ அதை வி ஹாவ் டு அடார், நம்ம அதை பின்பற்றி ஆகணும். அதுக்கு பின்னாடி இந்த 10 ரூபாயை நாம் செலவழித்தால் அல்லாஹ் அதற்கு பகரமாக நமக்கு 25 ரூபா தரலாம் அல்லது 100 ரூபா தரலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இறைவனுக்காக வேண்டி நான் கொடுக்குறேன், வேற எந்த இதில் வந்து இதெல்லாம் கிடையாது. பார்க்காமையும் போகலாம், ஏமாத்திட்டும் வெளியே வரலாம், யாரும் கேட்க போறதில்ல. இப்போ நம்ம உள்ள போறோம், யாருக்கும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு நின்று நம்ம பாட்டுக்கு வரப்போறோம், யாரா கண்டுக்க போறா அதுனாங்க. ஆனால் அல்லாஹ் கண்டுகிட்டு இருக்காங்கிறது ஒரு முஸ்லீம் நம்பணும். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன நிலைகள் உண்டோ, ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னா உங்க அறைகளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பது உங்களுக்கு அனுமதி. அது அல்லாத மற்ற இடங்களுக்குள்ள போறதோ அல்லது அங்க தடை செய்யப்பட்ட ஏரியா, பேண்ட்ரி வச்சிருக்கான், மற்ற இது வச்சிருக்காங்க, பொருள்கள் வைக்கப்பட்ட ஏரியா, ப்ரோஹிபிட்டட்னு போட்டிருக்கான், அதெல்லாம் போகக்கூடாது. இப்ப ஜென்ரல் வந்து பர்மிஷன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் ஒருவனுக்கு அனுமதி பொதுவாக தரப்பட்டிருக்கிறதோ அதுக்குள்ள போகலாம். அப்ப அதுல இந்த ஹோட்டல் ஹீட்டல் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எழுதுறாங்க. இதெல்லாம் எழுதி இதுக்குள்ளே அவங்க போகலாம். லைசா அலைக்கும் ஜுனாஹும், அது தவறல்ல. இது அபூபக்கர் கேட்ட கேள்வியினுடைய பதில், அதற்கு பதில் சொல்லிட்டு இதுக்கு அடுத்து காரணம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அது தஃபாஉத் தரர். இப்ப ஒரு பொருளை ஒரு இடத்துல ஒருத்தர் வச்சிருக்காரு, இவர் வெளியே ஒரு 2 நாள் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாரு, இந்த பொருள் 1.5 நாள் தான் தாங்கும் அல்லது 2 நாள்ல வீணா போயிடும், இதை எடுத்து திரும்ப கொடுக்கணும், வர்ற நேரத்தில் நீ இவங்கள்ட்டலாம் போய் கேட்டு வா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இந்த பொருள் வீணா போயிடும் அப்படின்னு சொன்னா, தஃப தரர், அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்கு இஸ்லாம் இந்த பொது அனுமதியை வழங்கி இருக்கிறது. அதை போய் உடனே எடுத்து அந்த பொருளை கொடுத்துட்டா வித்துடலாம், அல்லது ஒரு பழங்களாக இருக்கிறது 2 நாளைக்கு மேல தாங்காது, இவர் பாட்டுக்கு பூட்டி போட்டு போயிட்டார் ஒருத்தர் அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிருக்கேன். ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது காலத்தின் சூழ்நிலை கருதி ஒரு தகவலை சொல்லுகிறேன். பெருமானார் சொன்ன, இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைய நாள்ல ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக விளங்க வேண்டிய ஒரு ஹதீஸ், லா பரர ரெண்டே வார்த்தை தான். காலம் அழிகிறது வரையும் பெருமானார் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இந்த ஒரு செய்தியை மட்டும் பிடிச்சான் அப்படின்னு சொன்னாலே நேர சொர்க்கம் தான், நேர சொர்க்கம் தான். ரெண்டே வார்த்தையில் சொன்ன லா வரர ஒல விரார, லா வரர ஒல விரார. ஒரு முஸ்லீம் தனக்கு பாதகமான அல்லது எதிரான விஷயங்களை அவன் செய்து கொள்ள மாட்டான், ஒல விரார அடுத்தவர்களையும் சிரமத்திற்குள்ளே ஆக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் தனக்குத்தானே எதிராக இருக்கிற செய்தியை ஒரு முஸ்லிம் செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் ஒரு கத்தி எடுத்து, அவனுக்கு ஏதோ ஒரு நோய், அவனால தாங்க முடியல, அந்த கத்தியை அவனுடைய வயிற்றுக்குள்ளே அவனே இறக்கிக்கிறான், அந்த கத்தி அவனுடைய கையிலே இருக்கிற நிலையிலே அவன் மௌத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னா பெருமானார் சொல்லுகிறார்கள், இவன் நாளை நரகத்தில் இறைவனால் போடப்படுவான். இறைவனை மறுத்தவன் எப்படி காண்டாண்டு காலம் நரகத்திலே இருப்பானோ அதே ஹுக்கும் தான் இவனுக்கும். சொல்லுங்க, ஒரு முஸ்லிம் பாவம் செஞ்சான் அப்படின்னு சொன்னா அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரும் பாவியாக இருக்கான், கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் கடந்துட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு வந்துருவான், அல்லது இறைவன் அவனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டு அவன் அமலை ஏத்து உள்ள தள்ளிடலாம். ஆனால் ஒருவன் தன்னைத்தானே கொலை செய்தால் அல்லது தூக்கிட்டு ஹேங் போட்டுக்கிறான், ஹதீஸ்ல பெருமானார் காலிதன் முஹல்லதன், பெருமானார் சொன்னார்கள் எவர், அந்த காலம் அளவுலாம் கிடையாது, எப்போதும் அவன் நரகத்தில் தான் இருப்பான், நரகத்தை தவிர அவனுக்கு வேறொரு வழி இடம் அவனுக்கு கிடையாது. லா பரர வலா விரார், அது அருமையான ஒரு ஹதீஸ பெருமானார் சொன்னாங்க. இந்த ஹதீஸை விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இதுக்கு பேர் வந்து ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் இன்ஃபர்மேஷன், கபர் அப்படின்னு சொன்னா இது இன்ஃபர்மேஷன், நீங்கள் அடுத்தவர்களுக்கு சிரமப்படுத்த கூடாது, உங்களுக்கு நீங்களும் சிரமப்படுத்தி கொள்ளக்கூடாது. லா வரர, நீங்கள் தீங்கை கொடுக்க கூடாது, அடுத்தவர்களால் உங்களுக்கு தீங்கும் ஏற்படக்கூடாது. இத அந்த அரபியனுடைய அந்த ஆழ உச்சரிப்பில் சொல்லுவார்கள், இதற்கு அம்ரினுடைய நகியினுடைய அர்த்தமும் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலமும் நீ அடுத்தவர்களை சிரமப்படுத்த கூடாது, அடுத்தவர்கள் சிரமப்படுத்துகிற அளவுக்கும் நீ நடந்து கொள்ள கூடாது. ஒன்னு நீயே சங்கடப்படுத்திக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அடுத்தவர்களை சிரமப்படுத்தி அதிலே சந்தோஷம் காணுவதும் கூடாது, அடுத்தவர்களை சிரமத்திற்குள்ளான நிலையிலும் கொண்டு போய் தள்ளிவிடக்கூடாது. இன்னைக்கு செய்யறானா இல்லையா, இவன் படிச்ச கதீஸ் இவன் படிச்சான்னு எது நமக்கு விளங்க மாட்டேங்குது, சமூகத்தையே இழுத்து கொண்டு தெருல நிப்பாட்டான், கேட்டா நான் அல்லாவுக்குங்கிறான், இது எந்த இந்த அறிவு அடிப்படையில் இது செய்யப்பட்டது அப்படிங்கிறது கூட. ரெண்டாவது ஒன்னை நானே அழிச்சு சொர்க்கத்துக்குள்ள போவே முடியாது, பெருமானாருடைய வார்த்தை ஹாலிதன் முஹல்லதன், ஒருத்தன் தன்னைத்தானே குண்டை கட்டி உள்ள இறங்கி நான் நாளைக்கு அல்லாட்ட பெரிய சகிதல ஒரு காலம் ஆக முடியாதுங்கிறது பெருமானாருடைய வார்த்தை. அட நின்னு போராடணும், அறிவால் போராடணும், தன்னுடைய நிலைகளால் போராடும், தனக்கு எது தேவையோ போராட்டத்திற்குரிய குணத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அதை நின்று போராடி அதனால் உள்ள பயன்களை அனுபவிப்பதுதான் அறிவாளியின் அடையாளம். செத்து போயிட்டதுனால அடைஞ்சிட முடியுமா? இப்ப அவன் போனது மட்டும் இல்ல, மொத்த சமுதாயத்திலையும் தேர இழுத்து தெருல விட்டான், இப்ப இருக்கவனுக்கு பூரா எவ்வளவு பேருக்கு சங்கடம். அப்ப இந்த லார் லரர ஒலா விரார அப்படின்னு பெருமானார் துண்டு வார்த்தை சொன்னாங்களே, எவ்வளவு பெரிய ஆழப்பொருள் கொண்டது. ஏன் அப்படின்னு கேட்டா கிதாபுகள்ல எழுதுவாங்க, ஏன் ஒருத்தன் தன்னைத்தானே செத்துக்கிட்டான், என்னையா அவன் உயிர், அவன் மாச்சிக்கிறதுல யாரு என்ன கேள்வி கேட்க முடியும், அந்த இடத்துல எழுதுவாங்க அவன் உயிர் இல்ல அல்லாஹ் கொடுத்த உயிர். நாளைக்கு பதில் சொல்லணும், உயிர் அவர் உயிர் அது அல்லாஹ் கொடுத்த உயிர், நாளைக்கு போய் இங்க இருந்த இந்த உடம்புக்கும் பொருளுக்கும் எப்படி பதில் சொல்லுமோ நாளைக்கு உயிர். அதனாலதான் அவன் வாகிரி பொருட்களை சிகரெட்டு பான்பராக்கு தண்ணி இது அடிச்சு உன்னை நீயே கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய சரியத்தினுடைய ஹராம் என்ற ரீதியில் வைத்திருக்கிறார். சிகரெட் குடிக்கிறத ஹராம்னு ஏன் சொல்றாங்கன்னா இட் ரொயின்ஸ் ஹிஸ் லைஃப், அது அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிரும், மொட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் காலி பண்ணிரும், கூடாது. எல்லாம் வரார ஒலாதிரா எல்லாம் அழகா சொல்றான். அந்த சரியத்தை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, சரியத்தை அப்படிங்கிறது ரஹ்மத்து தானே ஒழிய அது யாருக்கும் சிரமப்படுத்துறதுக்காண்டி வரல. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், இந்த நீ வீட்டுக்குள்ள போகும்போது தட்டி அனுமதி கேட்டு போ அப்படின்னு சொன்னது இவ்வளவு பெரிய சிரமத்தை சரியத்து செஞ்சிருச்சே, இல்ல உன்னுடைய ரஹ்மத்துக்குன்னு செய்யப்பட்டது. என்னைக்குமே சரியத்தினுடைய எல்லா நிலைகளுமே ஒரு காலமும் சமுதாயத்திற்கு தரராக சிரமமாக ஒரு காரியத்திலும் அல்லாஹுத்தாலா ஆக்க மாட்டான், அவனுடைய நன்மைக்கு மட்டுமே காரணமாக ஆக்குவான். ஏன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஆயத்தை நான் பல தடவை இங்க சொல்லியிருக்கேன், மா யஃபாலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும், உங்களை தூக்கி நரகத்துல போடணுங்கிறது அல்லாஹுக்கு என்ன தேவை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், உன்னை பாவம் செஞ்ச வச்சு உன்னை பிடிச்சிட்டு போய் நரகத்தில போட்டு வெந்து இதனால எனக்கு என்னப்பா கிடைக்க போகுது, எனக்கு என்னக்கு நாம் படைத்த ஒரு பொருள் நம்முடைய புள்ள ஒரு நோயில ஒரு சிரமத்துல அடிபட்டு கிடக்கானா ஒரு தந்தை சந்தோஷப்படுவானா? அந்த பைக் வாங்கி கொடுக்கும் போதே சொன்னேன், கழுத நீ உளுந்து கால் ஒடிஞ்சு போயிடுவேன் நல்லா வலிக்கணும்டா அப்படின்னு எந்த அப்பாவாவது சொல்லுவாரா? ஏண்டா இப்படி பண்ண, எவ்வளோ கொடுத்து எவ்வளோ சொன்னடா, இப்படி நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்படி இப்படி எவ்வளோ சிரமப்படுறடா, இப்படி தான் சிரமப்படும். அல்லாஹ் சொல்றான், நான் படைச்ச படைப்பு, யூ ஆர் மை கிரியேஷன், அப்ப நீ சிரமப்படுறத நான் ஒரு காலமே நான் எப்ப அல்லாஹு பி அதாபிக்கும், உங்களை சிரமப்படுத்துறதுல அல்லாஹ்வுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இன் ஷக்கர்த்தும் வஅமன்தும், நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானோடு இருந்தால் அல்லாஹுவினுடைய பூரண நம்பிக்கையோடு இருந்தால் அல்லாஹ் உங்களை ஏன் அதாபப்படுத்த போறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு செய்தி வரும், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இந்த ஆயத்தை நம்ம அடிக்கடி கேட்போம், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்திற்கு பின்னே சுகம் உண்டு அப்படிங்கறத இந்த ஆயத்து, ஒவ்வொரு சிரமத்திற்கு பின்னும் ஒரு சுகம் உண்டு அப்படிங்கறது இந்த ஆயத்து. வெளிப்படையா நீங்க எடுத்து அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிரமத்திற்கு பின்னே அல்லாஹ் சுகத்தை கொடுப்பான், உங்களுக்கு ஒரு விமோச்சனம் அல்லது ஒரு அதுல இருந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பெருமானார் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளியே வந்தாங்க ரூம்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க, பெருமானார் வெளியே வந்தாங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் என்ன ரசூலுல்லா சந்தோஷமா இருக்கீங்களேன்னு. அப்ப பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த அரபி பதத்துல தமிழ் இல்லாத, அதாவது அந்த நான் எப்போதும் சொல்லுவேன்ல அந்த குரானுக்குன்னு உள்ள டேஸ்ட், அந்த குரானுக்குள்ள அந்த அந்த அல்வா, அந்த ஜிலேபி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதுல எல்லாம் சொல்றான் அல் உசுர் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சிரமம்னு அர்த்தம். திரும்ப எகை நல்லா சொல்றான், அந்த குறிப்பிட்ட சிரமம் இதனால நீ கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்றான். ஆனா யுசுர் அப்படின்னு சொல்றது அதுல அந்த அலிஃப்லாம் அப்படிங்கிறது வரல, அது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம், அது ஜெனரல் டேம், பொதுவாக உங்களுக்கு அதிலிருந்து உண்டான வெளிப்பாடு அல்லது சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இதை எழுதிட்டு எழுதுறாங்க, சிரமம் ஒண்ணுதான் சந்தோஷம் ரெண்டு, புரியுதா அதுக்கு அர்த்தம்? சிரம அலிஃப்லாம் அப்படின்னு போட்டா ஒரே ஒரு செய்தியை குறிப்பது, முத ஆயத்துல உள்ள அந்த அலிஃப்லாம் போட்ட அந்த செய்தியும் ஒரு சிரமத்தை குறிக்குது, ரெண்டாவது ஆயத்துல உள்ள அலிஃப்லாம் போட்ட செய்தியும் ஒரு சிரமத்தை குறிக்குது. ஆனா அல்லாஹு தருகிற அந்த சந்தோஷனமும் சந்தோஷமும் அதில் உள்ள அந்த பிரச்சனையின் வெளிப்பாடு ரெண்டு தடவை அல்லாஹ் சொல்றான் யுஸ்ரன் யுஸ்ரன். அப்ப ஒரு சிரமத்துக்கு அல்லாஹ் உனக்கு ரெண்டு வெளிப்பாடுகள், ரெண்டு மட்டுமல்ல அதுல எத்தனை வெளிப்பாடும் சொல்லலாம், அவ்வளவு சந்தோஷத்தை உனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லா தரர வலா திரார, சிரமம் அப்படிங்கிறது கிடையாது. ஹதீஸ்ல வரும், இதக்தார் பெருமானார் இத குயிர பைனல் அம்ரைனி இல்லக்தார ஐசரஹும, பெருமானார் இடத்தில் ரெண்டு பொருட்கள் வைக்கப்படுது, இது செய்யலாமா இது செய்யலாமா அப்படின்னு கேட்டா இல்லக்தார ஐசர, எது லேசோ அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது பெருமானாருடைய இயற்கையான குணம், ஒரு ரெண்டு செய்தி இப்படி ஒண்ணு செய்யலாமா இப்படி ஒண்ணு செய்யலாமா பாப்பாங்க, எது ஈஸியானது அதை எடுத்துக்குவாங்க. மாலம் யகுன் இஸ்ம, ஹதீஸ்ல வருது, அது பாவமான காரியமாக இல்லாத வரை, பாவமா இருந்துச்சுன்னா அதை விட்டுருவாங்க, சிரமமா இருக்கிறத எடுத்துக்குவாங்க. அப்ப உலகத்தினுடைய காரியத்தில் பெருமானாருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது, நீங்க வந்து லேச தேர்ந்தெடுக்கிறது, சிரமத்தை எடுத்துக்கிறது இல்ல, லேச தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை கொண்டு போவதுதான் ஒரு நிலையாக இருக்கும். ஹதீஸ்ல வருது, இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லா ததுரு வாலிதத்தும் பி வலதிஹ வல மௌலூதுல் லஹு பிவலதி, என்ன கேட்டா இது சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இந்த கரண்ட்ல 2019 குர்ஆன் பேசுகிற செய்தி என்னத்தை செய்தின்னு கேட்கிறான் இல்லையா, நேத்து கூட ஒரு நண்பருக்கு போன் பண்ணி சொன்னேன், அதாவது யார் யார் எழுதுனா கட்டறலாமா இன்னைக்கு போடுறான், உடனே இதுக்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டான், இவ்வளோ பெரிய இஸ்லாமியர்களுக்கு நடந்த இந்த பாரிய விபத்துக்கு காரணம் அவங்க வீட்டு பொம்பளை எல்லாம் புர்கா போட்டது தான், மூணு நாளைக்கு முன்னாடி தி ஹிந்துல வந்து கட்டுற என்னைக்கு இஸ்லாமியர்கள் புர்காவை கலட்டுறாங்களோ அன்னைக்கு இங்கே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கவே நடக்காது. இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்புக்கு அங்க நடந்த ஒரு பொம்பளை இங்க கட்டுரை எழுதியிருக்கா. இப்ப நேற்று எழுதலான்னு உட்காந்துட்டு அப்புறம் யோசிச்சு ஒரு நண்பர் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. பெரும்பான்மை சமூகத்தில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்தால் எப்படி வாழணும் அப்படிங்கிறது பெருமானாருடைய லைஃப்ல நமக்கு இருக்கு. சிறுபான்மை சமூகத்தில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்தால் எப்படி வாழணுங்கிறது அழகிய கோட்பாடுகள். மக்கால இருக்கிறது வரையும் காபிர்கள் பெரும்பான்மை சமூகம், இவங்க விரல் விட்டு எண்ணுகிற ஆள்கள் சிறுபான்மை. அப்ப எப்படி அந்த மக்களோடு பெருமானார் நடந்து கொண்ட விதம், அங்க யார்ட்டையும் போய் சண்டையை பிடிக்கல, சண்டையை போடல, சட்டையை பிடிக்கல, அடிக்கல, உதைக்கல, சிறுபான்மை இனமாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு மக்கத்து காபிர்களோடு பெருமானார் என்ன அழகான அதன இஸ்லாம், அதன சரியத்து. இங்க வந்து பெரும்பான்மை சமூகமாகி மதீனாவை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பின்னாடி அதிலே வாழ்ந்த யூதர்கள், அதிலே வாழ்ந்த அந்த இனக்குழுக்கள், அவர்களோடு பெருமானார் கொண்டிருந்த ஐக்கியம், அவங்கள்ட்ட எப்படி நடந்துகிட்டாங்க, அவங்கள்ட்ட நடந்து அழகிய முறைகள், இது மாதிரி ஒரு வழிகாட்டுதலும் ஒரு நிலைமையும் வேற யாருக்கும் கிடைச்சே இருக்காது. வி ஆர் தி லூசர். சட்டி நிறைய வெண்ணைய வச்சுக்கிட்டு நாயில நாக்க தொங்க போட்டு தெருல அலைகிறது மாதிரி வி ஆர் தி லூசர். எழுதலாம்னு உட்கார்ந்துட்டேன். அப்ப அந்த பையன் பிஹெச்டி அதுல பண்ணார், அந்த இதுல அவர் அரபி ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருந்தார், அவர்கிட்ட சொல்லி நீங்க எழுதுங்க என்ன கேட்டா, நான் அது சம்பந்தமா பிஹெச்டி பண்ணிருக்கேன்னு சொல்லலாம், பத்திரிகையில போடுவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, இல்லைன்னா நீங்க அதை அனுப்புங்க நான் திருப்பி தரேன், இல்ல நான் எழுதி தர்றேன் அதை உன் பேர்ல போடுன்னே, வேற வழி தெரியல எனக்கு, நானாலும் உட்கார்ந்து நம்மளே எழுதி என்ன இன்னைக்கு தேவை. இஸ்லாமியர்கள் அவங்களா உன்னை நினைச்சு இதுதான் மார்க்கம் நினைச்சுக்கிட்டான், இல்ல பெரும்பான்மை சமூகத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எங்க போனாலும் சிறுபான்மை தான். பெரும்பான்மை சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அருமையான வழிகளை பெருமானார் காட்டி தந்திருக்காங்க. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், லா ததுர் வாலிதும் பிவலதி ஹவல மௌலூதுன் லஹு பிவலதி. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையால் என்றைக்குமே சிரமப்படுத்தப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், தாயும் தாப்பனும் தலாக் கூட்டாச்சு, இப்ப பிள்ளைய வந்து அத்தா பிடிங்கிட்டு போயிட்டாரு, இந்த அம்மா கிடந்து அடிச்சுக்குது, ஒரே ஒரு நாள் காட்டேன், அரை நாள் காட்டேன், அங்க வர்றேன், இங்க வர்றேன், அங்க வந்து நிக்கிறேன், எப்படியாவது இந்த அம்மா பாத்திர கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகளை செய்யணுமோ அவ்வளவையும் தயந்தை செய்யறான். அல்ல இதே வேலையை தாய் செய்யறா, பிள்ளைய பூரா பிடிச்சு கொண்டு போய் வச்சுக்கிறா, காட்டுறதே கிடையாது. இந்த தகப்பன் தான் பெத்த பிள்ளைய ஸ்கூல்ல ஓரத்துல அங்க பாத்திரலாமா இங்க பாத்திரலாமான்னு எல்லாம் சொல்றான். இப்படிப்பட்ட சட்டங்களை இஸ்லாம் உங்களுக்கு தெரியல, நீ முட்டா பயலா இருந்துகிட்டு நீ சிரமப்பட்டுகிட்டு சரியத்தின் மீது அப்படி யாரும் யாரையும் சிரமப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவே இல்லை. அந்த புள்ள அவங்க அத்தாவுக்குரிய புள்ளனா, அதற்குரிய கால நேரங்கள்ல மத்தவங்களை சிரமப்படுத்தாம அவங்களை பாக்குறதுக்கு முழு அனுமதி அந்த தந்தைக்கு தரப்பட வேண்டும், அல்லது குழந்தை தந்தை இடத்திலே இருந்தால் அந்த தாய்க்கு தரப்பட வேண்டும். இதுதானே இஸ்லாமிய டீச்சிங். அப்ப இந்த இடத்துல அந்த லா வரார ஒலா விரார அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமானார் சொன்ன வார்த்தை, சிரமம் என்பதை தனக்கும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களையும் அதற்குள்ளே தள்ளிவிடுகிற அதிகாரம் எந்த முஸ்லிமுக்கும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த ஹம்மாம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு, டைம் ஆயிடுச்சு, மோதியார் வந்தாச்சு பாங்க சொல்றதுக்கு, 8 மணி ஆச்சு, 1.5 மணி நேரம் முடிஞ்சு, இப்படிதான் போகுது நம்ம கதை. அதிர்த்து வேற அடுத்த வாரம் வச்சுக்கலாம் நாங்க, நம்ம இப்பே வி ஆர் நியர், வெரி நியர் டு ரம்ஜான், ரம்ஜானுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், அதனால அடுத்த வாரம் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சக்குடைய வாரம் முடிஞ்சா வைப்போம், அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் ரமபான் முடிஞ்சு நம்முடைய பணிகள். இந்த ஒரு செய்தி மட்டும், அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பாத்ரூமுக்கு, இந்த அந்த அவங்க இருந்த நேரத்திலையும் இந்த பாத்ரூம்ங்கிறது இந்த பொதுப்படையான ஜென்ரல் டேம்ல உள்ள பாத்ரூம் தான், குளிக்கிறதுக்கு போகிறாங்க. ஒருத்தர் முக்கால் வாசி நிர்வாணமாக இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்காரு அதிகபட்சமா. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டாங்க போய் அந்த அதை பார்க்க கூடாது, ஏன்னா ஹுர்மத் ஹராம், கண்ணை மூடிக்கிட்டாங்க. அப்ப அவர் கேட்டாரு, மத்தா அமல்லாஹு பசரக, அல்லாஹ் உங்களை எப்ப குருடாக்கணான்னு கேட்டான். அவன் செஞ்சது மட்டும் இல்ல, சேட்டையாகவும் பேசுறது, சில பேர் அப்படி இருப்பான்ல, இவர் இப்படி கண்ணை மூடிக்கிட்ட உடனே ஏன் கண்ணுன்னு தெரியாம போச்சான்னா. உடனே அதுக்கு என்ன அழகான பதில் பாருங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள மாதிரி ஒரு பெரிய அறிவாளி இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ சட்ட வரையறைகள் நமக்கு கிடைச்சிருந்தாலும் இந்த சாதாரணமான நிகழ்வுல அவங்க சொன்னாங்க, மத்த அமல்லாஹு பசீரத்தக்க, பசரக்க அப்படின்னு சொன்னா பார்வை, உங்கள் பார்வையை எப்ப போக்கினான்னு அவர் கேட்டாரு. இவங்க சொன்னாங்க, மத்தா ஆமல்லாஹு பசீரத், அல்லாஹ் உங்களுடைய அக அறிவை எப்போது போக்கினானோ. லூசு பையன் மாதிரி நிக்கிற நீயே, நீ என்ன செய்யறனே உனக்கு தெரியல, நீ நிர்வாணமாக நின்று கொண்டு என்ன பார்த்து கண்ணு எப்ப போயிருச்சுன்னு கேட்கறிய, உன்னுடைய அக அறிவு அக ஒளி போயிருச்சுன்னு சொன்னாங்க. போனதுனால அன்னைக்கு என் கண்ணு தெரியாம போயிருச்சு பாய்ப்ப அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது போன்ற செய்திகள் நமக்கு பல்வேறு வகையில் அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை நிம்மதியாக வாழுவதற்கு தான். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி, we are the society to live in sophisticated life, நல்ல ஒரு சந்தோஷமான நிறைவான எல்லாரோடும் கைகோர்த்து அமைதியான முறையில் செல்வத்தோடு, பி ரிச், நல்ல ரிச்சா காசோடு எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதியான வழியில் நடத்துவதற்குத்தான் குரானும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. நம்மை பார்த்து இந்த உலகமும் அந்த வழியில் நடைபோட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் விரும்புகிறார்களே தவிர, வேறு எந்த வகையான தீவிரவாத சிந்தனை இதெல்லாம் நமக்கு இல்லாதது. நாம் சில செய்த இந்த குரான் ஹதீஸை விட்டதனால் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற, நம்ம மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனைகளை நம்ம சத்தம் போட்டெல்லாம் கலட்டிட முடியாது. திரும்ப 1400 வருஷத்துக்கு பேக் அடிச்சு அந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளை பத்தி பேசவே மாட்டான். பேசுகிற தைரியமும் திராணியும் எவனுக்கும் உலகத்தில் கிடையாது, வரவும் வராது என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்த செய்திகள். அதை புரிந்து நடக்கிற நல்ல சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.